வெளிப்படுத்தின விசேஷம் 19:7.
நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டி அவனுடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினால் என்று சொல்ல கேட்டேன்.
நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியாருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினாள் என்று சொல்ல கேட்டேன். Let us be glad and rejoice and give honor to him, for the marriage of the lamb is come and his wife hath made herself ready. கொடுக்க போற செய்தியின் தலைப்பு என்னவென்றால், Marriage of the lamb and rapture. Marriage of the lamb வந்து ஒரு செப்பரேட் event. Rapture வந்து அது இன்னொரு செப்பரேட் event. Marriage of the lamb and rapture. முதலாவது மேரேஜ் ஆஃப் த லேம், ஆட்டுக்குட்டியாருடைய கல்யாணம் நடக்கிறது, பின்பு ராப்சர் நடக்குது. அப்படிதான் பைபிள்லையும் வாசிக்கிறோம், தீர்க்க தரிசி செய்திலையும் அதைத்தான் நம்ம காண்கிறோம். கவனமாக கவனிக்க வேண்டும். நான் என்ன காரியங்களை முக்கியத்துவப்படுத்தி சொல்லுகிறேன் என்பதை நீங்கள் முழுசு நன்றாக கவனித்தால்தான் உங்களுக்கு புரியும். இங்கே ஆட்டுக்குட்டியாருடைய கல்யாணம் வந்தது, நம்ம சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து தேவனுக்கு சொல்லி சொல்லிக்கணும். இப்பொழுது நம்ம இந்த நேரத்தில் இருக்கு. இட் இஸ் அ வெட்டிங் டைம், மேரேஜ் டைம். மேரேஜ் ஆஃப் த லேம் ஹேஸ் கம். ஆட்டுக்குட்டியாருடைய கல்யாணம் வந்திருக்கிறது. 8 சுத்தம பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பசுத்தவான்களுடைய நீதிகளே. 2 அவிதமாய் சொல்லப்பட்டிருக்குது. மணவாட்டிக்கு கல்யாண வஸ்திரம், வெட்டிங் கார்மெண்ட் கொடுக்கப்படுகிறது. அதன் பின்பு 9 வெட்டிங் சப்பரை குறித்து நாம் வாசிக்கிறோம். பின்னு அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியாண்ட கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றான். இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள். இது வந்து எல்லாமே சத்தியமான வசனங்கள் தான், ஆனால் இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்குது. இது தேவனுடைய சத்தியமான வசனங்கள். These are the true saying of God. இது வந்து தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்றால் இது முக்கியமான காரியம், இது கண்டிப்பாக நடக்கும்னு அர்த்தம். முதலாவது வெட்டிங், மேரேஜ் ஆஃப் த லேண்ட். 2 கவர்மெண்ட் கொடுக்கப்படுகிறது, அவள் தன்னை ஆயத்தப்படுத்துகிறாள். 3 என்ன என்றால் வெட்டிங் சப்பர். வரிசையாக இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஆஃப் த பிரைட் டு கிரைஸ்ட். அதன் பின்பு ட்ரெஸ்ட் இன் ஃபைன் லினன். அதன் பின்பு 9 தென் த மேரேஜ் சப்பர் கம்ஸ் ஆஃப்டர் தட். அதன் பின்பு மேரேஜ் ஆஃப் த லேம்ப் வருகிறது, அதுங்க வெட்டிங் சப்பர் வருகிறது. நான் வந்து கர்த்தருடைய வருகை குறித்து 2 முக்கியமான காரியங்களை அங்கே சொல்லுகிறார். பைபிளில் அது மிக முக்கியத்துவமாக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். முதலாவது 10 வெர்ஜின்ஸ் நம்ம பார்க்குறோம், 2 நோபா காலத்தை பார்க்குறோம். இந்த 2 சம்பவங்களும் பேரபிள் ஆஃப் த 10 வெர்ஜின்ஸ், த டேஸ் ஆஃப் த நோவா, இதை என்னெல்லாம் இதெல்லாம் கர்த்தருடைய வருகைக்கு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. கர்த்தருடைய வருகை பற்றி, எடுத்துக்கொள்ளப்படுதலை பற்றி நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு திருஷ்டாந்தமாக இயேசு கிறிஸ்து இந்த 2 காரியங்களை சொல்லி இருக்கிறார். ஆமென்,
ஆமென்.
மேரேஜ் சப்பர், மேரேஜ் ஆஃப் த லேம், 2 காரியங்களும் தனிப்பட்ட வித்தியாசமான காரியங்கள். டினாமினேஷன் பீப்புள் என்ன பிலீவ் பண்ணுகிறார்கள் என்றால், நம்ம எல்லாரும் மேலே போயிடுவோம், எல்லா கிறிஸ்தவங்களும் மேலே போயிடுவோம். போயிடும் பொழுது அங்கே வந்து அதுதான், அங்கே தான் மேரேஜ் நடக்குது, மேரேஜ் சப்பரும் அங்கே தான் நடக்குது அப்படின்னு டினாமினேஷன் பீப்புள் அங்கே சொல்லுகிறார்கள். யூடியூப் பிரசங்கியார்கள் அவ்விதமாக சொல்லுகிறார்கள். அவங்களுக்கு சபை கிடையாது, அதனால்தான் அவங்களை யூடியூப் பிரசங்கியார்கள் என்று சொல்லுகிறேன். அல்ல, யூடியூப் பிரசங்கிமார்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், நம்ம எல்லாம் மேலே போயிருப்போது இயேசு கிறிஸ்துவோடு நமக்கு விவாகம் நடக்குது, உடனே அங்கே வெட்டிங் சப்பரும் நடக்குது. இதுதான் டினாமினேஷனல் தாட். நம்ம மெசேஜில் இருக்கிறவங்களும் அநேகர் அவ்விதமாக தான் இருக்கிறாங்க. அந்த சாபனத்து மக்கள் என்ன பிலீவ் பண்ணுறார்களோ அதே மாதிரி தான் நம்ம மெசேஜில் இருக்கிற பாதி பேருக்கு மேலே தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க, சொல்லப்போனால் ஒரு 3/4 பேர் அப்படி தான் நம்பிக்கையில் இருக்கிறாங்க. ஆனால் பைபிளில் வாசிக்கும் பொழுது, தெளிவாக அதை பார்க்கும் பொழுது, இப்போ இந்த பெண்ணாமுடைய செய்தியை நம்ம பார்க்கும் பொழுது இது வேற அது வேற. மேரேஜ் வந்து அது இங்கே நடக்குது, வெட்டிங் சப்பர் அங்கே நடக்குதுங்கிறாரு. இது ஒரு இடத்துல நடக்குது, அது ஒரு இடத்துல நடக்குது, இது ஒரு காலம் அது ஒரு காலம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா நம்ம வந்து ரேப்சரில் பங்கு பெற முடியாது. தேவனுடைய வார்த்தை குறித்து கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தால் தான் நமக்கு ரேப்சரிங் ஃபெய்த் வரும். மேரேஜ் இஸ் நாட் த ரேப்சர், மேரேஜ் வந்து ரேப்சர் இல்லை. ஆனால் நிறைய பேர் என்ன இருக்காங்க, மேரேஜ் தான் ரேப்சர்னு அவங்க சொல்கிறாங்க. மேரேஜ் வந்து ரேப்சர் கிடையாது. மேரேஜ் ஆஃப் த லேம் இஸ் யுனைட்டிங் ஆஃப் த பிரைட் ஆஃப் கிரைஸ்ட். இப்போ என்ன மேரேஜ் என்ன, இந்த மேரேஜ் ஆஃப் த லேம் ஆட்டுக்குட்டியான கல்யாணம் இருந்தவர்கள் அவரோடு கூட நம்ம இணைக்கப்படுவது, அதுதான் மேரேஜ். அது இந்த பூமியிலே நடக்குது. நம்ம ரேப்சர் நடப்பதற்கு முன்னதாக, நம்ம எடுத்துக்கொள்ளப்படுதலை பங்கு பெறுவதற்கு முன்னதாக மேரேஜ் யூனியன் விவாக ஐக்கியமானது கிறிஸ்துவோடு இணைக்கப்படுவது இந்த பூமியில நடக்கிறது. இது ஆகாயத்திலே அங்க சிக்ஸ்த் டைமென்ஷன்ல நமக்கு வந்து வெட்டிங் சப்பர் அங்க நடக்கிறது. The marriage of the supper in that other dimension, அது வேற ஒரு பரிணாமத்தில் நடக்கிறது. இங்க நம்ம மேரேஜில் இணைக்கப்பட்டால்தான் அங்கே மேலே எடுத்துக்கொள்ளப்பட முடியும், கேச்சிங் ஆஃப் த பிரைட். இங்கே இணைக்கப்படாமல் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. எல்லோரும் நான் பறந்துருவோம் அப்படிங்கிறாங்க. பெந்தகோஸ் மக்களும் அப்படி தான் சொல்கிறாங்க. கோதுமை தான் அமீன் சொல்லிச்சுன்னா களைகளும் அமீன் சொல்லுது, அதுவும் நாங்கள் பறந்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு அது அதை நினச்சா இந்த ஜெனரல் வித்தியாசமாக தெரியுது. இவங்களுக்கு எப்படி என்ன ரைட்டு இருக்குது? மெசேஜ் அந்த ஹவரில் இல்லாதவங்களுக்கு ரைட்டு கிடையாது. அவங்களுக்கு மேரேஜ் யூனியன் இல்லை, அவங்களுக்கு வெட்டிங் சப்பரும் இல்லை. மேரேஜ் யூனியனில் வராமல் வெட்டிங் சப்பரில் போக முடியாது. மேரேஜ் யூனியன் இந்த பூமியில் நடக்கிறது, அது கிறிஸ்துவும் அவருடைய மனவாட்டியும் இணைக்கப்படுவது, மேலே நம்ம வந்து எடுத்துக்கொள்ளப்படுவது, இன்னொரு டைமென்ஷனுக்குள்ளாக நம்ம போகிறது தான், அதுதான் வெட்டிங் சப்பர் என்று நம்ம இங்கே தெளிவாக சொல்லியிருக்கிறது. பத்து கன்னிகைகளை நம்ம வாசிக்கும் பொழுது அங்கே தெளிவாக நம்ம காண முடியும். மத்தேயு சுவிசேஷ 25:8-10 வாசிக்கலாம்.
புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். புத்தி உள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறத்தில் போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமா இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள், கதவும் அடைக்கப்பட்டது.
சரி, இந்த அந்த ஓமையில் பத்து கன்னிகள் ஓமையில் நம்ம என்ன வாசிக்கிறோம்? இயேசுக்கு சொல்லுகிறார், புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்கள் நோக்கி உங்கள் எண்ணெயில் கொஞ்சம் கொடுங்க, எங்களுடைய விளக்குகள் அணைந்து போகிறது என்று சொல்லுகிறார். புத்தி உள்ளவர்கள் என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு கொடுத்தா எங்களுக்கும் போதாமா உங்களுக்கும் போதாமா, ரெண்டு கட்ட லட்சணமாக போயிடும். அதனால் உங்களுக்கு நாங்கள் கொடுக்க முடியாது, உங்களுக்கும் அணைஞ்சு போகும் எங்களுக்கும் அணைஞ்சு, ரெண்டு பேருக்குமே பாதிப்பு வரும். அதனால நீங்க போய் விற்கிற இடத்தில் போய் வாங்கிக் கொள்ளுங்கள். கோ ஈ ராதர் டு தெம் தட் செல் அண்ட் பை ஃபார் யுவர் செல். அப்படியே ஆயத்தமாக இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். இங்க மேரேஜ் தான் நடக்குது சொல்லியிருக்கு, இங்க ராப்சரை சொல்லலை. இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து ராப்சரை சொல்லலை, மேரேஜ் யூனியன் தான் சொல்லுகிறார், விவாகத்தை குறித்து தான் சொல்லுகிறார். ஆயத்தமாக இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள், கதவும் அடைக்கப்பட்டது என்று கத்ரா இயேசு சொல்லுகிறார். இங்க கவனிக்கும் பொழுது மத்தேயு 25:24 பின்பு வருகிறது. 24 கத்ரா இயேசு என்ன சொல்லுகிறார்? 7 seals பற்றி சொல்லுகிறார், 7 முத்திரையை பற்றி, 7 முத்திரைகளை குறித்து சொல்லுகிறார். கடைசியாக 7 முத்திரை வரும்பொழுது அந்த நாளையும் அந்த நாளிகையும் இதை பிதா ஒருவர் தவிர வேறொரு அறியார் என்று சொல்லிட்டு அதன் பின்பு அவர் ஒரு பேட்டர்ன் கொடுக்கிறார். நோவா காலத்தில் நடந்தது போலவே மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், பெண் கொண்டார்கள், ஜலப்பிரளயம் வந்து அவளை வாரி கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள், அப்படியே ஆகும் என்று சொல்லியிருக்கிறார். அல்ல, 7 seals சொல்லும் பொழுது நோவா காலத்தை அங்கே சொல்லுகிறார். அதனால் செவன் சீல் ஆஃப் த கமிங் ஆஃப் த லார்ட், ஏழாம் முத்திரை என்றால் கர்த்தருடைய வருகையாக இருக்கிறது. அதை தொடர்ந்து தான் இந்த 25 அதிகாரத்தில் 10 கனிகளை பற்றி சொல்லுகிறார். அதில் 24 அதிகாரத்தோடு 25 அதிகாரம் கனெக்ட் ஆகிருக்கிறது. இது சீல்ஸோடு கனெக்ட் ஆகிருக்கிறது. இது இந்த மெசேஜ் சம்பந்தப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறது. அசோசியேட்டட் வித் த என்டை மெசேஜ், பீப்புள் அசோசியேட்டட் வித் த என்டை மெசேஜ். தோமன மக்களுக்கு இது சம்பந்தம் இல்லை. இந்த 10 கனிகள் சாபரத மக்களுக்கு சம்பந்தம் இல்லை. அவங்களுக்கு போய் பிரசங்கம் பண்ண முடியாது. இது இந்த மெசேஜில் இருக்கிறவங்களுக்கு சம்பந்தப்பட்டது. இந்த மெசேஜில் சிலர் மேரேஜ் யூனியனில் வர்றாங்க, சிலர் மேரேஜ் யூனியனில் வர்றதில்லை. அதாவது விவாக கிறிஸ்துவோடு விவாக இணைப்பில் வருகிறாங்க, சிலர் வந்து வருவதில்லை. புத்தியுள்ள கனிகள் விவாக இணைப்பில் வருகிறாங்க, புத்தி இல்லாத கனிகள் மேரேஜ் யூனியனில் வருவதில்லை. அதனால் அவங்க கைவிடப்படவும் செய்கிறாங்க, மில்லினியத்தை மிஸ் பண்ணவும் செய்கிறாங்க. புத்தி உள்ளவர்கள் என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு உங்களுக்கும் போதாது எங்களுக்கும் போதாது என்று சொல்லுகிறார்கள். 8-9 வாசிக்கலாம்.
புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள்.
உங்கள் எண்ணெயில் கொஞ்சம் கொடுங்க, எங்கள் தீவெட்டி அணைஞ்சு போறதுன்னு சொல்லும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்க,
புத்தி உள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படி அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிற இடத்தில் போய் உங்களுக்காக வாங்கி கொள்ளுங்கள்.
உங்களுக்கும் எங்களுக்கும் போதாதபடி நீங்க வந்து விற்கிற இடத்துல போய் வாங்கி கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். எல்லாருக்குமே தெரியும், ஆயில் வந்து ஆயில் ரெப்ரசன்ட் த ஹோலி ஸ்பிரிட். எண்ணெயானது பரிசுத்தாவிக்கு அடையாளமாக இருக்கிறது என்று எல்லாருக்குமே தெரியும். ஈவன் டினாமினேஷன் பீப்புள் கூட சொல்லுவாங்க, எண்ணெய் பரிசுத்தாவிக்கு அடையாளமாக இருக்கிறது என்று அவங்க கூட அவங்க சொல்ல முடியும். அவங்க எல்லாமே தெரியும். ஆனால் அந்த விளக்கு எதுக்கு அடையாளமாக இருக்கிறது? விளக்கு வந்து இப்பொழுது அதை குறித்து இன்னும் நம்மளால் சொன்னதை விட கொஞ்சம் டீப்பாக சொல்ல விரும்புகிறேன். 20 நீதிமொழிகள் 20:27 வாசிக்கலாம்.
மனுஷனுடைய
ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது. The spirit of man is the lamp of the Lord. அதனால அந்த லேம்ப் எதுக்குன்னா மனுஷனுடைய ஆவி என்று இங்க நீதிமொழியில வாசிக்கிறோம். உங்களுக்குள்ள இருக்கிற ஹியூமன் ஸ்பிரிட் தான் அது வந்து தான் விளக்காய் இருக்கிறது. அது மனுஷனுடைய இதயத்தில் உள்ள எல்லாத்தையும் ஆராய்ச்சி செய்கிறது. அதனால் ஆவிதான் அந்த விளக்கு, மனுஷனுடைய ஆவி தான் அந்த விளக்கு என்று நீதிமொழிகளில் திட்டவட்டமாக நம்ம வாசிக்கிறோம். நம்முடைய ஸ்பிரிட்டில் 5 பலங்கள் இருக்கிறது. மெமரி, இமேஜினேஷன், கான்சியன்ஸ், அஃபெக்ஷன், ரீசனிங். இந்த 5 புலங்கள் இருக்கிறது. மெமரி, ஞாபக சக்தி, இமேஜினேஷன், கற்பனை செய்வது, கான்சியன்ஸ், மனச்சாட்சி, அஃபெக்ஷன், ஒரு மேலே பற்று, அன்பு, ரீசனிங், கேள்வி கேட்பது. இதெல்லாமே மனுஷனுக்குள்ள இந்த அந்த ஆவியில் இருக்குது. நம்ம சரீரத்தில் அது இல்லை. நம்ம சரீரத்தில் மெய், வான், கண், மூக்கு, செவி, காண்பது, ருசிப்பது, முகருவது, கேட்பது, உணர்வது, இவ்விதமான தான் சரீரத்தில் இருக்குது. ஆனால் நமக்குள்ள ஸ்பிரிட் இருக்குது. இந்த ஸ்பிரிட்டில் தான் இந்த 5 விதமான காரியங்கள் இருக்குது. நம்ம கடந்த காலத்தில் நடந்த காரியத்தெல்லாம் மெமரியில் வச்சுருக்குறோம், மெமரி கார்டு மாதிரி. அது ஆவியில் தான் இருக்குது. இமேஜினேஷன், கற்பனை பண்ணுகிறோம். சிலர் ரொம்ப கற்பனை பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் இப்போ கற்பனை பண்ணுறதுக்கு படிப்பெல்லாம் தேவையில்லை. படிக்காத ஆட்கள் நடந்ததெல்லாம் நடக்காதெல்லாம் நடந்த மாதிரி சொல்லுவாங்க. இது அவங்களுடைய கற்பனை. கற்பனை உலகத்திலே சிலர் ஜீவிப்பார்கள். அது பின்பு கான்சியன்ஸ் தான், மனசாட்சி. சிலருக்கு மனசாட்சி இருக்கும், சிலருக்கு மனசாட்சி மழுங்கி போய் இருக்கும். அஃபெக்ஷன், பற்று, மனைவி பிள்ளைகள் மேலே பற்று, இதமான ஒரு அஃபெக்ஷன் நமக்குள்ளே இருக்கிறது. அதன் பின்பு கேள்வி கேட்குற திறன் தான், ரீசனிங். அது என்ன, இது என்ன, இப்படி வந்து கேட்பது, ஆராய்ச்சி பண்ணுவது தான் ரீசனிங். இந்த 5 புலங்களும் மனுஷனுக்குள்ளே இருக்குது, ஆவியில் இருக்குது. மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது. The spirit of man is the lamp of God. அது வந்து லேம்பாய் இருக்கிறது. கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது, அது விளக்காய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க மெசேஜை கேட்கும் பொழுது, இந்த மெசேஜ் ஆஃப் த ஹவரை நீங்க கேட்கும் பொழுது உங்களுக்கு என்ன சொன்னால் இலுமினேஷன் உண்டாகுது. அதை குறித்து ஒரு பிரகாசம் ஏற்படுகிறது, ஒரு விழிப்புணர்வு ஏற்படுகிறது. அந்த பசுத்த ஆவியானவர் அதை குறித்து உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறார். நீங்க அதுல ஒரு இன்ட்ரெஸ்டா மாறுறீங்க. நீங்க மேற்கொண்டு மேற்கொண்டு சத்தியத்தை அறியணும்னு ஆசைப்படுறீங்க. உங்களுக்கு ஆண்டவர் வந்து ஞானத்தை தெளிவை அளிக்கிற ஆவியை தருகிறார், பிரகாசமான மனக்கண்களை தருகிறார். எபேசியர் 1:17-18 நம்ம வாசிக்கிறோம். The oil of the Holy Spirit in you that continues illuminate the truth of this hour to your mind. உங்க மனசுல இந்த சத்தியத்தை வந்து பிரகாசிக்க செய்கிறது. பரிசுத்த ஆவியானவர் உங்க மனசுல வந்து இந்த சத்தியத்தை பிரகாசிக்க செய்ய செய்ய மேற்கொண்டு மேற்கொண்டு சகல சத்தியத்துக்குள்ளும் நீங்க வழி நடத்தப்படும் பொழுது நீங்க வந்து ஆயில் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட்டை பெற்றிருக்கிறீங்க. சத்தியத்தின் மேல வாஞ்சையில் மந்தமா வருவது, கேட்பதுக்கு விருப்பம் கிடையாது, அதை பற்றி சிந்தனையே இல்லாதபடி, சென்சிட்டிவ்னஸ் இல்லாதபடி சர்ச்சுக்கு வராங்க போறாங்க, சர்ச்சுக்கு வராங்க போறாங்க. நம்ம பிள்ளைகள் நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க. ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, மக்கு மந்தமா இருப்பாங்க, அதில் ஒரு ஈடுபாடு வராது, அதை அறிய வேண்டும் என்று ஆசை வராது, அதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டுமென்று எண்ணம் வராது. புசிப்போம், குடிப்போம், பாடத்தை படிப்போம், போவோம், அம்மா அப்பா எல்லாம் நமக்கு தராங்க. இதை மாதிரி பிள்ளைகள் இருந்தால் இவங்கெல்லாம் பரிசுத்தாவியை பெறாத பிள்ளைகள். அவங்களுக்கு வந்து வார்த்தையில் வந்தாலும் அந்த வார்த்தை இலுமினேட் ஆகலை, அந்த வார்த்தை பிரகாசிக்கலை, அந்த வார்த்தை அவங்க கூட பேசலை, அந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தையாக லிவிங் வேர்டாக அவங்களுக்கு மாறலை, அந்த வார்த்தை அவங்களுக்கு உயிர்ப்பிக்கப்படலை. மந்த நிலையில சாபந்த மக்கள் போல ட்ரெடிஷனல் கிறிஸ்டியன்ஸாக இருப்பது, பாரம்பரிய கிறிஸ்தவர்களாக இருப்பது. இப்படியாப்பட்டவர்களுக்கு என்ன செய்யறால், ஹோலி கோஸ் இல்லை. ஹோலி கோஸ் இருந்தால் இந்த வேர்டை வந்து அவங்க கேட்குற வேர்டை இலுமினேட் பண்ணும், அதை பிரகாசிக்க செய்யும். அதில் ஒரு ஈடுபாடு வரும். நான் மணிக்கணக்கில் நான் மெசேஜை மெடிடேஷன் பண்ணுகிறேன், எவ்வளோ கர்த்தருடைய கிருபையினால் பிரசங்கம் பண்ணுகிறேன். எனக்கு ஒரு ஈடுபாடு இல்லைன்னா நான் அதை செய்ய முடியாது. நான் ஏதோ வாசித்து கிளிப்பில்ல போல நான் சொல்லிட்டு போவேன். அந்த மாதிரி ஒரு பிரசங்காராக இருக்க நான் விரும்பலை. எனக்குள்ள அந்த வேர்டு வந்து இலுமினேட் ஆக வேண்டும், அது பிரகாசிக்க வேண்டும், அது வந்து என்ன பிரகாசமாக வந்து அது மனக்கண்களை தெளிவுபடுத்த வேண்டும். ஒரு ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங்கை கொண்டு வரும் பொழுது, மேற்கொண்டு மேற்கொண்டு சத்தியத்தில் வளரணும்னு நினைக்கும் பொழுது, அந்த பசி தாகம் ஏற்படும் பொழுது, கண்டினியூ அண்ட் கோ ஆல் த வே வித் த ரெவலேஷன் ஆஃப் த வேர்டு. இன்னும் ஆண்டவர் எவ்வளோ வச்சிருக்கிறாரோ அந்த அளவுக்கு நம்ம போகணும், மேக்சிமம் லெவலுக்கு நம்ம போகணும்னு சொல்லி, டீப் கால் த டீப் அப்படின்னு உங்களுக்கு வந்துச்சுன்னா மெசேஜ் ஆஃப் த ஹவர் வந்து உங்களுக்கு ரியலாக மாறுகிறது. அது வெறும் தீசிஸா இல்லாதபடி, ஒரு கோட்பாடுகளா பிரமாணங்களா இல்லாதபடி, அது உங்களுக்கு ரியல் வேர்டாக மாறும் பொழுது, அந்த வார்த்தையானது உயிர்ப்பிக்கப்படும் பொழுது, நீங்க ஆயில் ஆஃப் த ஹோலி கோஸ்ட் பெற்றிருக்கிறீங்க. பெந்தகோஸ்தக்காரங்களுக்கு ரொம்ப சீப்பா அழகா சொல்லிடலாம், நீ அன்னிய பாஷை பேசுறியா, ஏதாவது நாலு வார்த்தைகளை உளர்னியன்னா நீ பரிசுத்தாய் பெற்றுட்டா, நீ ராப்சர்ல போயிருவா, நீ ஆண்டோடைய வரிகளை போயிரு. நமக்கு அப்படி கிடையாது. இது விளக்கம் கொடுக்கறது ரொம்ப கொஞ்சம் கடினமான காரியம். இதை ஆவியில தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இந்த மெசேஜ் ஆதரவில் நம்ம எல்லாரும் வந்திருக்கிறோம். ஆனால் இதில் தான் புத்தி உள்ள கனிகள், புத்தி இல்லாத கனிகள் இருக்கா. பெந்தகோஸை வந்து பதர், அது ரிஜெக்டட். அது எவ்வளோ பெரிய ப்ரீச்சராக இருந்தாலும் அவர் ரிஜெக்டட். அவங்கள கதையில் கிடையாது. இந்த இப்போ 10 virgins அவங்களுக்கு சம்மந்தம் கிடையாது. இது மெசேஜ் ஆதரவில் இருக்கிறவங்களுக்கு தான். அல்ல, சிலருக்கு ஆயில் இருக்கிறது, சிலருக்கு ஆயில் இல்லை. இந்த வேர்டு வந்து அவங்களுக்கு ரியலாக மாறுகிறது. அந்த வேர்டுக்கு வந்து ஒப்பு கொடுக்குறாங்க. சில பாசர்களும் அரசியல்வாதிகளாக இருப்பாங்க, பொலிட்டிக்கல் ஸ்பிரிட்டை உள்ளே கொண்டு வருவாங்க, கள்ளம் கபடு உள்ளவர்களாக இருப்பார்கள். அவங்கெல்லாம் பரிசுத்தாவி பெறாதங்க. வார்த்தைக்காக ஸ்டாண்ட் பண்ணுறது, வார்த்தைக்காக உண்மையாக இருப்பது, அதுக்கென்று சாக்ரிஃபைஸ் பண்ணுறது, அதுதான் அதுதான் பரிசுத்தாவி பெற்றவங்க. அனாயிண்டட் ப்ரீச்சர் அவங்க தான். அவங்க லைஃப் வந்து கிளியராக ஒப்பு கொடுத்துருப்பாங்க. அவங்க சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்த வேண்டும், வளர்ந்துக்கிட்டே போவாங்க, இன்னும் அதிகமாக தான் போயிட்டு போவாங்க. இல்லை, பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்துவார், உங்களை ஆல் த வே டு த எண்ட், கடைசி வரைக்கும் வழி நடத்துவார். யோவான் 16:13 வாசிக்கலாம்.
சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார்.
இதோ சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். நமக்கு போதும், இவ்வளவுதான். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் எடுத்துட்டோம், நம்ம மெசேஜ் சர்ச்சுக்கு போகிறோம், நம்ம தீர்க்கதரிசி விசுவாசிக்கிறோம், அதோட முடிஞ்சு போச்சு. புத்தி இல்லாத கண்ணி ஆவியானவர் வரும்பொழுது உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்துவார். அந்த புத்தி இல்லாத கனிகள் வந்து என்ன, தே கோ ஆல் த வே வித் ரெவலேஷன் ஆஃப் த வேர்ட். ஆண்டவர் வார்த்தையை வெளிப்படுத்த 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 அவங்க போய்கிட்டே இருப்பாங்க. இந்த வருஷத்தை விட அடுத்த வருஷம் ஆண்டவருடைய வருகை தாமதிக்கு இன்னும் அதிகமாக வெளிப்படுத்துவார். நம்ம சர்ச்சை அப்படிதான் போயிட்டு இருக்கு. மெசேஜ் வந்து ப்ராக்ரெசிவா ஆகிட்டு இருக்குது. அந்த ப்ராக்ரெசிவ் ஆகும் பொழுது அதோடு சேர்ந்து போறது. புத்தி இல்லாத கனிகள் ஒரு இடத்துல ஸ்டாப் ஆயிடுவாங்க. நம்ம வந்து இயேசு கிறிஸ்து நாமல ஞான சான்றோம், தீர்க்க தரிசியை நம்ம தான் விசுவாசிக்கிறோமே. நம்ம சாபனத்துக்கு போகலையே, அதனால நம்ம மனவாட்டி நம்மெல்லாம் போயிடலாம். இதான் புத்தி இல்லாத ஆல் த எல்லா கடைசி வரைக்கும் போக மாட்டாங்க, கொஞ்சம் இடத்துல ஸ்டாப் ஆயிடுவாங்க. அதுக்கு மேல அவங்களால அதுக்கு மேல இன்ட்ரெஸ்ட் இல்லை அவங்களுக்கு. அநேக போதல்கள் அவிதமாக தான் இருக்கிறாங்க. தீர்க்க தரிசியோட எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதனால அவர் செய்தியை நம்ம படிக்க வேண்டியதா. நம்ம மேற்கொண்டு ஆண்டவர் வெளிப்படுத்துவாரா? ஆண்டவர் வெளிப்படுத்திக்கிட்டே தான் போறாரு. ஹல்லேலூயா. முத்திரைகள் திறக்கப்பட்டது, அதன் பின்பு 65 வரைக்கும் வெளிப்படுத்தினார். இன்னும் வெளிப்படுத்திக்கிட்டே தான் போறாரு. நீங்க போய்கிட்டே இருக்கணும். அதான் வந்து சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்தப்படுவது. ஆமே. இங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கும் போதாது எங்களுக்கும் போதாது. எங்களுடைய விளக்குகள் மங்கி எரியுது, அணைஞ்சு போகுது. இதோ மணவாளன் வருகிறார் என்ற சத்தம் கேட்கிறது. Behold the bridegroom cometh. Go ye and meet him. நீங்க போய் அவரை சந்தியுங்கள் என்று சத்தம் கேட்கும் பொழுது எல்லாரும் அப்படியே விழித்து எழும்புறாங்க. எழும்பி விளக்குகளை ஆயத்தப்படுத்தும் பொழுது புத்தி இல்லாத கனிகளுக்கு அவ்விளக்குல எண்ணெய் இல்லை, அணைஞ்சு போகுது. அதனால இப்போ என்ன சொல்றாங்கன்னா, கொஞ்சம் எண்ணெய் தாங்க. இப்போ எக்ஸ்கியூஸ் வந்திருக்கிறது. யாருக்கு வைரஸ் வரும்னு தெரியாது, யாரு சாவாங்கன்னு தெரியாது. உலகத்தில் குளோபல் லெவலில் வந்திருக்கு, உலகம் முழுசும் வந்திருக்குது. இந்த நேரத்திலேயாவது ஒரு உணர்வு வருமா ஜனங்களுக்கு? வேற யாருக்கும் உணர்வு வேண்டாம், மெசேஜில் இருக்க பீப்புளுக்கு உணர்வு வருமா? மெசேஜில் இருக்க பாஸ்டருக்கு உணர்வு வருமா? ஒரு பாஸ்டர்கிட்ட சீடியை கொடுக்குறேன், எல்லாத்தையுமே கொடுக்குறேன், புஸ்தத்தை கொடுக்குறேன், நீங்கள் இதை படிங்கன்னா 6 கழிச்சு கேட்குறேன், படிச்சிங்களா? படிக்கல. இன்னும் ஒரு 2 கழிச்சு கேட்குறேன், படிச்சிங்களா? இப்படி 2-3 கேட்டேன், படிக்கவே இல்லை. ஒரு பாஸ்டர் என்னச்சார், சீடியெல்லாம் வாங்கிட்டு எங்கள் மனைவி பிள்ளைகள்லாம் கேட்குறாங்க. இவர் எல்லாரும் ரவுண்டிங்கில் இருப்பார், மனைவி பிள்ளைகள் டெய்லரிங் பண்ணிக்கிட்டே கேட்குறாங்களாம். இதே போல தான் சிலர் மற்றவங்களுக்கு கொண்டு புஸ்தத்தை கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பானே ஒழிய அவங்க எதுவும் கேட்க மாட்டாங்க, எதையுமே முயற்சி செய்ய மாட்டாங்க. புத்தி இல்லாத கன்னிகள். இந்த நேரத்திலேயாவது உணர்வு வருமா? இந்த நேரத்தில் உணர்வும் வருது, நம்ம எப்படின்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு கொடுத்தா எங்களுக்கு போதாதுன்னு சொல்கிறாங்க. லார்ட் ஆஃப் ஹோலி கோஸ்ட் அவங்களுக்கு இல்லை. இவங்களுக்கு போதுமான அளவு தான் ஆண்டவர் அந்த அனாயிட்டியும் கொடுத்துருக்கிறார். இந்த வைஸ் வெர்ஜன்ஸ் புத்தியுள்ள கனிகள் டிட் நாட் ஹேவ் அன் ஓவர் சப்ளை ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். நிறைய இவங்களுக்கு ஆவியை கொடுக்கல. இவங்களுக்கு இந்த இருட்டான நேரம் நடுராத்திரி, இந்த நடுராத்திரி இருட்டான நேரத்தில் விளக்கு எரிஞ்சாதான் பாதை தெரியும். இவங்க பாதையில் போகிறதுக்கு, இவங்க விளக்கு எரியறதுக்கு தான், இவங்க ஜென்ரல் பாதையை பார்ப்பதுக்கு தான் ஆண்டவர் வந்து இவனுக்கு போதுமான ஸ்பிரிட்டை கொடுத்துருக்காரு. உடைய இவங்களுக்கு லாட் ஆஃப் ஸ்பிரிட்டை கொடுக்கல. அதனால உங்களுக்கு கொடுத்தா எங்களுக்கும் போதாமல் போயிரும்னு சொல்கிறாங்க. தே ஒன்லி ஜஸ்ட் ஹேட் எனப் ரெவலேஷன் ஆஃப் த வேர்ட். எங்களுக்கு போதுமான வெளிப்பாட்டை ஆண்டவர் தந்திருக்கிறார். To be able to see their way in the darkness of the midnight hour. இந்த நேரத்தில் darkness இருக்கிறது, காரிருள் பூமியை சூழ்ந்திருக்குது, இது மிட்நைட் ஹவராக இருக்கிறது. இந்த நேரத்தில் என் விளக்கு எரிஞ்சுன்னா நான் போக வேண்டிய பாதையை அந்த விளக்கு வெளிச்சத்தில் நான் பார்ப்பேன். உங்களுடைய வேதம் என்னுடைய என்ன சொன்னால் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது என்று 119 சங்கீதம் 105 வசனத்தில் வாசிக்கிறோம். 119-105 வாசிக்கலாம்.
உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது.
உம்முடைய வசனம் என் கால் என்னுடைய பாதைக்கு வெளிச்சமாய், கால்களுக்கு அது தீபமாய் இருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். எனக்கு போறதுக்கு வழி, எனக்கு தெரியுது இந்த கொரோனா பீரியட்ல என்ன செய்யணும். பில்ட் த சர்ச். இந்த கொரோனா பீரியட்ல என்ன செய்யணும், எந்த ஆராதனையும் மிஸ் பண்ணாத, நீ கண்டினியூ பண்ணு. சர்ச் எந்த ஆராதனையும் க்ளோஸ் பண்ணாத, நீ வழக்கமா செய்யறது நீ செய். இந்த நேரத்தை பீரியடை வந்து பிரயோஜனப்படுத்திக்க ஆண்டவர் எனக்கு சொல்றார். அடுத்த ஸ்டெப் எனக்கு என்னன்னு தெரியாது. என் பாதைக்கு வெளிச்சம் காட்டுறதுக்கு எனக்கு தெரியும், உங்க பாதைக்கு வெளிச்சம் காட்டுறதுக்கு நான் கொடுக்க முடியாது. அதனால யாருமே ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் பர்சனலா ரிவீல் பண்ணுகிறார். பர்சனல் ரெவலேஷன், நான் என்ன செய்ய வேண்டும், நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் உங்களுக்கு சொல்ல வேண்டும். இந்த பீரியட்ல, இந்த டார்க்னஸ் கொரோனா பீரியட்ல, இந்த லாக்டவுன் பீரியட்ல நீங்க எப்படி தேவனை பிரியப்படுத்த வேண்டும், கர்த்தர் உங்க கூட என்ன சொல்றார், அதனால உங்களுக்கு கொடுக்க முடியாது. அவ்வளோ லாட்டா எங்கிட்ட இல்லை ஹோலி கோஸ்ட், நீங்க பெறணும். பிள்ளைகள் மனைவி இருக்கிறாங்க, பிள்ளைகள் இருக்கிறாங்க, அதனால அப்பா வந்து ஆவியில போனாருன்னா அந்த பிள்ளைகளும் வந்து அது வந்து அதுக்கு கொடுக்க முடியுமா? இல்லை, அவங்க பர்சனலா ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கணும், தங்கள் வாழ்க்கை குறித்து ஆண்டவர்கிட்ட கேட்கணும். இந்த நேரத்தில் நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன், நான் எப்படி எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு ஆயத்தப்பட வேண்டும், இந்த நேரத்தில் நான் என்ன செய்யணும், இந்த டார்க்கஸ்ட் செவர்ல, இந்த இருள் சூழ்ந்த நேரத்தில், வைரஸ் சூழ்ந்த இந்த நேரத்தில் ஆண்டவரே எனக்கு நீர் என்ன சொல்லுகிறீர் என்பதை அவங்க பர்சனலா ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டும். இந்த நேரம் அப்படியாப்பட்ட ஒரு நேரம், அதெல்லாம் இது அது ஒரு இண்டிவிஜுவலா சுருங்கி சுருங்கி வந்து அது தனிப்பட்ட பிராரமாக மாறிவிட்டது. நீங்க போயிட்டு அங்க விக்கிறவங்கிட்ட வாங்கிக்கிடுங்கன்னா பரிசுத்தாவிய வந்து காசு கொடுத்து வாங்க முடியுமா? It is not that you can buy the Holy Spirit. பரிசுத்தாவியை நீங்க வந்து வாங்க முடியாது, காசு கொடுத்து வாங்க முடியாது. ஆண்டவர் வந்து அவருடைய கிருபையினாலே நம்ம அனாயிட் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அவராதான் நமக்கு பரிசுத்தாவி தரணுமே ஒழிய நம்ம காசு கொடுத்து அது ஒரு பொருள் மாதிரி வாங்க முடியாது. ஆனால் நீங்கள் போய் வாங்கிக்கிடுங்கன்னு அவங்க விற்கிறவங்கிட்ட போய் வாங்கிக்கிடுங்கன்னு சொல்கிறாங்கன்னா அது என்ன அர்த்தம்? நீங்கள் வந்து பரிசுத்தாவியை பெறுவதற்கு நீங்கள் வந்து உங்களை ஈல்டு பண்ண வேண்டும். அதுதான் நீங்கள் பண்ணுற கிரயம், நீங்கள் செலுத்த வேண்டிய கிரயம். நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். There is a price that you have to pay. நீங்க ஒரு கிரயத்தை செலுத்த வேண்டும். என்னன்னா yielding your human spirit. உங்களுடைய மனுஷீக ஆவியை என்ன சொன்னால் தேவனுடைய வார்த்தைக்கு இந்த மெசேஜ் அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். தன்னை கம்ப்ளீட்டா ஒப்பு கொடுத்தார், 100% ஒப்பு கொடுத்தார், ஜீரோவாக தாழ்த்தினார். ஆனால் அவருக்கு அதிகமான அனாயிட்டிங் வந்தது, அதிகமாக பயன்படுத்தப்பட்டார். நம்ம வந்து கொஞ்சம் தான் ஈல்டு பண்ணுகிறோம், நிறையா ஈல்டு பண்ணல. கொஞ்சம் மனசில் சில காரியம் எனக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது, எனக்குன்னு ஒன்று ஐடியா இருக்குது அப்படின்னா உங்களை நிரப்ப முடியாது. உங்களை ஒன்றுமே இல்லைன்னு ஜீரோவாக ஒப்பு கொடுத்தாதான், பிரதர் பிரனா அவிதமாக ஒப்பு கொடுத்தால்தான் அவர் உலகத்தில் எல்லாரை விட அதிகமாக பயன்படுத்தப்பட்டார். அதே மாதிரி அந்த கிரயத்தை நம்ம செலுத்த வேண்டும். நீங்கள் உங்களுடைய மனுஷீக ஆவியை ஈல்டிங் யுவர் ஹியூமன் ஸ்பீச் டு த வேர்ட் ஆஃப் த ஹவர், இந்த நேரத்துக்குரிய செய்திக்கு அவிதமாக ஒப்பு கொடுத்தால் எவ்வளவு ஒப்பு கொடுக்குறீங்களோ அவ்வளோ அனாய்டிங் ஹோலி கோஸ்ட் பண்ணி நீங்கள் ஒரு கிரயத்தை செலுத்த வேண்டும். பரிசுத்தாவியை காசு கொடுத்து வாங்க முடியாது, ஆனால் நீங்கள் அதுக்கு ஒரு கிரயத்தை செலுத்துவது உங்களுடைய ஸ்பிரிட்ஸை வந்து வார்த்தைக்கு நீங்கள் ஈல்டு பண்ணும் பொழுது நீங்கள் வந்து உங்களுக்குள்ள எந்த ரிசர்வேஷன் இல்லாதபடி, உங்களுக்கென்று தனி கொள்கைகளை வையாதபடி நீங்கள் முற்றிலுமாக தேவனுடைய வார்த்தைக்கு ஈடுபடுத்தி கொள்ளும் பொழுது அதுதான் நீங்கள் செலுத்த வேண்டிய கிரயம். அப்பொழுது உங்களுடைய ஸ்பிரிட்டை தேவனுடைய ஆவி வந்து அது அனாயிட் பண்ணும். ஹல்லேலூயா. மேரேஜ் யூ அண்ட் கிரைஸ்ட், நீங்களும் கிறிஸ்துவும் இணைக்கப்படுவது தான் மேரேஜ் யூனியன். கிறிஸ்து எப்படி இருக்கிறார்? வேர்டாக இருக்கிறார். எப்படி இருக்கிறார்? ஃபுல்னஸ்ஸாக வேர்டாக இருக்கிறார். ஒவ்வொரு காலத்துக்கும் அவர் ஒரு செய்தியாக இருந்தார். அதான் இரேனியஸ் காலத்தில் இரேனியஸ் கொடுத்த செய்தி தான் கிறிஸ்து, மார்ட்டின் லூத்தர் காலத்தில் மார்ட்டின் கொடுத்த செய்தி தான் கிறிஸ்து. அந்த வார்த்தையோடு அவங்க இணைக்கப்படும் பொழுது விவாக யூனியனில் வர்றாங்க. இன்னைக்கு என்னன்னா நம்ம முத்திரைகள் திறக்கப்பட்ட பின்பு ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு வந்திருக்குது, பரிபூர்ணமான வார்த்தை. குறைவான சத்தியம் அல்ல, நிறைவான சத்தியம் வரும் பொழுது இந்த மெசேஜ் அதாவது நிறைவான செய்தி ஓடு நம்மளை இணைத்து கொள்வதுதான் விவாக யூனியன். விவாக யூனியன் அதுதான் பேப்டிசம் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். யுவர் ஸ்பிரிட் கமிங் டு த ஃபுல் அக்ரிமெண்ட் வித் த வேர்ட் ஆஃப் திஸ் ஹவர். உங்களுடைய ஆவி வந்து தேவனுடைய வார்த்தையோடு முழு சம்மதத்துக்குள்ள வருவது, ஃபுல் அக்ரிமெண்ட்ல வரும் பொழுது நீங்களும் வார்த்தையும் இணைக்கப்படும் பொழுது இங்க பூமியில இணைக்கப்படுறோம். இப்பொழுது நம்ம மேரேஜ் யூனியன்ல இருக்கு, ஹியர் ஆன் த எர்த் ஃபர்ஸ்ட். இப்பொழுது நம்ம இங்க இணைக்கப்படும் பொழுது வி கோ இன் த ராப்சர் டு த வெட்டிங் சப்பர். ராப்சர் வந்து வெட்டிங் சப்பராக இருக்குது, அது பின்பு நம்ம மேலே போ. எப்படி எல்லாரும் அப்படி நம்மளால பறந்து போயிட முடியுமா? நீங்க விவாக யூனியன்ல இணைக்கப்பட்டிருக்கிறேன், நான் இயேசுவோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறேன், ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு நிச்சயம் இருக்கும் என்றால் கர்த்தர் என்ன செய்வார் என்றால் உங்களை மறுரூபப்படுத்தி கொண்டு போவார். அந்த நிச்சயமே இல்லாமல் இருக்கவங்களை எப்படி கொண்டு போக முடியும்? ராப்சர்ல போயிடலாம், ராப்சர்ல போயிடலாம்னா அவர் வந்து கண் வைக்கலன்னா எப்படி போக முடியும்? நீங்க அவருடைய மனவாட்டியா இருந்தா அவர் கீழே விடுவாரா? விட மாட்டார். சிலர் வந்து மேரேஜ் யூனியன்ல வர்றாங்க வித் த வேர்ட் ஆஃப் தி சர்வர், யூனியன் வித் த வேர்ட் ஆஃப் தி சர்வர். யார் யார் இந்த வார்த்தையோடு கூட இணைக்கப்படுறாங்களோ அவங்க மேரேஜ் யூனியன்ல வர்றாங்க. ஆனா சிலர் வந்து வர்றதில்லை, மெசேஜில் வந்தாலும் வர்றதில்லை. அவங்களுக்கு ஒரு சாபன உபதேசம் மாதிரி தான். நான் சந்தித்த அநேக விதமாக தான் இருக்கிறார். நான் அவங்கள வந்து சரி பண்ணலான்னு பார்த்தாலும் கூட என்னால் முடியலை. அநேக ஊழியக்காரர்களுக்கு எவ்வளோ ஆலோசனை சொல்லி பார்த்தேன், அவங்களால என்ன அவங்கள ஒன்றும் என்னால் செய்ய முடியல. எத்தனை வருஷானாலும் அதே மாதிரி தான் இருக்கிறாங்க. கொஞ்சம் கூட அவங்களுக்கு சேஞ்ச் இல்லை. இந்த சத்தியத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ரேப்சர்னா என்ன, சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரினா என்ன, ஒன்றுமே புரியாது. ஆயிரம் தடவை சொன்னாலும் புரியாது. அவங்க எப்படி விவாக யூனியன்ல வர முடியும்? ஃபுல் அக்ரிமெண்ட் வித் த வேர்ட் ஆஃப் காட். இந்த நேரத்துக்குரிய செய்வோட ஃபுல் அக்ரிமெண்ட்ல வந்தா விவாக செய்வது ஒரு அக்ரிமெண்ட். நீ வாழ்நாள் முழுசு நான் உனக்கே மனைவியா இருப்பேன், உனக்கே கணவனா இருப்பேன்னு அங்க ஒரு அக்ரிமெண்ட்ல வராங்க ரெண்டு பேர், ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு அக்ரிமெண்ட்ல வருவது தான் ஒரு கான்ட்ராக்ட், ஒரு அக்ரிமெண்ட்ல வருவதுதான் விவாக யூனியன். அதே போல நம்ம வேர்ட் ஆஃப் காடோட ஒரு அக்ரிமெண்ட்ல வருவது. அப்படி வரும் பொழுது அவிதமாக நம்ம லைஃபை ஒப்பு கொடுக்கும் பொழுது, உனக்கே மனைவியா இருப்பேன் என்று ஒப்பு கொடுக்கும் பொழுது, அப்பொழுது விவாக யூனியன் அங்க நடைபெறுகிறது. அவங்களுடைய அக்ரிமெண்ட் தான் அதன் மீன். அதுக்கு ஆதாரமாக கையெழுத்து போடும் பொழுது அவங்க வந்து அக்ரிமெண்ட்ல வந்துட்டாங்க. இதை மாத்தவே முடியாது. விவாக யூனியன்ல அவங்க இருக்கிறாங்க. இப்பொழுது விவாக யூனியன் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. தலைக்கல் வந்திருக்கிறது, சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி வந்திருக்கிறது. இதை சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி எதுக்காக வந்திருக்கிறது? நாங்கள் விவாக யூனியன்ல நம்ம ஐக்கியப்படுவதுக்காக. தலைக்கல் எதுக்கு வந்திருக்கிறது? சரீரத்தோடு இணைக்கப்படுவதுக்காக வந்திருக்கிறது. அதான் இன்விசிபிள் யூனியன் என்று சொல்லுகிறேன். இப்பொழுது நீங்க வந்து மேரேஜ் யூனியன்ல இருக்கிற மேரேஜ் அதில் நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவும். ஆட்டுக்குட்டி ஆண்டே கல்யாணம் வந்தது, இப்பொழுது வந்திருக்கிறது. The marriage of the Lamb has come. Let us be glad and rejoice. நம்ம சந்தோஷப்படுகிறோம். இன்னைக்கு fullness of word வந்திருக்கிறது. Hallelujah. இதுவரைக்கு வெளிப்படுத்தாத எல்லா ரகசியங்களையும் தேவன் வெளிப்படுத்தி விட்டார். முத்திரை ஓபனிங் ஆஃப் த சீல், முத்திரைகள் திறக்கப்பட்டிருக்கிறது. டைட்டில் டீடு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் விவாக யூனியன்ல இருக்கிறேன். அவரோடு கூட வார்த்தையோடு கூட நான் விவாகத்தில் இணைக்கப்பட்ட நான் வார்த்தையாக மாறியிருக்கிறேன். வார்த்தையோடு நான் இன்னைக்கு இணைக்கப்பட்டிருக்கிறேன். இந்த விவாக யூனியன் தான் இங்கே நடக்குது. மேலே போய் கல்யாணம் நடக்குது அப்படிங்கிறது சத்தியம், அது சரியான சத்தியம் கிடையாது. அது தவறான வியாக்கியானம். இங்கே வந்து மேரேஜ் நடக்கிறது. We go to the wedding supper. என்று பிரதாபன் திட்டவட்டமாய் சொல்லியிருக்கார். Proving his word. அவருடைய வார்த்தையை நிரூபித்தல். 64 வருஷம் 8 மாதம் 16 தேதியில் கொடுத்த செய்தியில் விதமாய் சொல்லுகிறார். In the day the Son of Man will be revealed. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலே. To join the church to the head. Unite the marriage of the bride. ஏதோ மனுஷகுமாரே ஊழிய மறுபடியும் வந்திருக்கிறது. ஒரு மேரேஜ் யூனியன் கொண்டு வந்திருக்கிறது. ஜாயின் த சர்ச் டு த ஹெட். தலைக்கல்லோடு இணைக்கப்படுவது, தலையோடு இணைக்கப்படுவது. யுனைட் த மேரேஜ் ஆஃப் த பிரைட். இதை மேரேஜ் ஆஃப் த பிரைட் வந்திருக்கிறது. டூ யுனைட் டுகெதர். ரெண்டு பேரும் இப்பொழுது இணைக்கப்பட்டிருக்கிறார். சோபரத மக்கள் இணைக்கப்பட முடியாது. ஏன்னா அங்கே ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டில் வரல. அவங்க வேர்டாக மாறினா தான் இணைக்கப்பட முடியும். ரப்பரும் ரப்பரையும் இணைக்க முடியும், ரப்பரையும் இரும்பையும் இணைக்க முடியாது. அதை இணைக்க முடியாது. சோபன உபதேசம், திருத்துவம், டைட்டில் பேப்டிசம், பிதாகுமாரன், பசுத்தாவி நாமத்தில் ஞானஸ்தானம் எடுத்தவங்கெல்லாம் இணைக்கப்பட முடியாது. இன்னைக்கு அதை குறித்து நீங்கள் திட்டவட்டமாக சொல்லணும். இப்பொழுது அது சொல்ல வேண்டிய நேரம். ராங் பேப்டிசத்தை சொல்லணும். இதை திருத்துவத்தை நம்ம இப்பொழுது கடிந்து கொள்ள வேண்டிய நேரம். அது தவறான உபதேசம். அது பாபிலோனிய உபதேசம். பாபிலோனிய உபதேசத்தில் இருந்துவிட்டு கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட முடியாது. விவாக யூனியனில் வர முடியாது. அவங்க வேடாக மாறணும். பாபிலோனிய உபதேசத்திலிருந்து வார்த்தைக்கு திரும்பினா தான் விவாக இணைப்பில் வர முடியும். ஃபுல் அக்ரிமெண்ட்டில் வர முடியும். தேவனோடு கூட அக்ரிமெண்ட்டில் வர முடியும். the two unites together. It takes the manifestation of the revealing of the Son of Man. இப்ப ரிவீலிங் ஆஃப் த சன் ஆஃப் மேன், மனுஷகுமாரன் இப்பொழுது வெளிப்பட்டிருக்கிறார். மனுஷகுமாரனுடைய ஊழியம்னா என்னது? வார்த்தையை வெளிப்படுத்து, ஓப்பனிங் ஆஃப் த வேர்டு, அதான் மனுஷகுமாரனுடைய ஊழியம். ஹீலிங் அதை தொடர்ந்து என்னன்னா இந்த இதயத்தின் ரகசியத்தை வெளிப்படுத்துவது, பின்பு ஓப்பனிங் ஆஃப் த வேர்டு. இப்பொழுது அங்கே தேட்புல்ல வந்திருக்கிறோம். ஓப்பனிங் ஆஃப் த வேர்டு, வார்த்தையை ஆண்டவர் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். முத்திரைகளை திறந்து வெளிப்படுத்தினது அன்னையோட முடிஞ்சு போகல, இன்னும் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். இதுதான் சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி. நீங்க இன்னைக்கு சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரியில வந்திருக்கிறீங்க. ஏன் சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி வந்திருக்கிறது? விவாக யூனியனுக்காக. மனவாட்டியும் இதற்கு வார்த்தையும் இணைக்கப்பட வேண்டும், இணைக்கப்பட வேண்டும். ரொம்ப அருமையா சொல்லுகிறார். அதே செய்தியில தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, இட் இஸ் த சன் ஆஃப் மேன் ஜீசஸ் கிரைஸ்ட், மனுஷகுமாரன் இயேசு கிறிஸ்து, வில் கம் டவுன் இன் ஹியூமன் ஃபிளஷ் அமங் அஸ். அவர் வந்து இப்பொழுது அவர் மாம்சத்திலே வந்திருக்கிறார். அண்ட் வில் மேக் ஹிஸ் வேர்ட் சோ ரியல் தட், அவருடைய வார்த்தை உண்மை என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறார். இட் வில் யுனைட் த சர்ச் அண்ட் ஹிம் ஆஸ் ஒன் த பிரைட். அது வந்து மனவாட்டியும் அங்கே கிறிஸ்துவையும் ஒன்றாக இணைக்கிறது. இட் வில் யுனைட் த சர்ச் அண்ட் ஹிம் ஆஸ் ஒன் பிரைட். அதன் பின்பு தென் சி வில் கோ ஹோம் டு த வெட்டிங் சப்பர். அதன் பின்பு அவள் வெட்டிங் சப்பருக்கு அவள் போகிறாள், ஆட்டுக்குட்டிய கல்யாண விருந்துக்கு போகிறாள். She is already united, ஏற்கனவே அவள் இணைக்கப்பட்டு விட்டாள். We go to the wedding supper, not to the marriage. நம்ம வெட்டிங் சப்பருக்கு தான் போறோமே ஒழிய மேரேஜுக்கு நம்ம போகல. திட்டவட்டமாக சொல்லி இருக்கிறேன். Because the marriage of the lamb has come. இப்பொழுது ஆட்டுக்குட்டியாட கல்யாணம் வந்திருக்கிறது. The rapture is going to the wedding supper. Rapture-னா அங்க மேல எடுத்துக்கொள்ளப்படுவது. When the word here unites with the person, in the vaarthiyanadu oru manushanodu inaikkapadum bolude, they two become one. Avanga rendu veru onraga maarugirargal. What does it then? Adu enna seiyiradu? Adu manushakumande oolithai marubadiyum kondu varugirathu. The son of man, the word and the church become one endru brother Branham romba arumaiya solli irukkar. Marriage is taking place here. We go to the wedding supper. Amen.
Amen.
வார்த்தையோடு நம்ம இணைக்கப்படுவதுதான் அந்த மேரேஜ் ஆக இருக்கிறது. இன்ட்ரோடக்ஷன், த ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் என்ற செய்தியிலே என்ன சொல்லுகிறார் என்றால், ஏழு சபை காலங்களை நம்ம அறிய வேண்டும். ஏழு சபை காலங்களை அறியாதபடி நம்ம மேற்கொண்டு சத்தியத்தை அறிய முடியாது. ஏழு சபை காலங்கள் ரொம்ப முக்கியம் என்று சொல்லுகிறார். திஸ் இஸ் நெசசரி இன் ஆர்டர் டு ஸ்டடி and understand the rest of the revelation. மீதி உள்ள எல்லா வெளிப்பாடையும் நம்ம தெரிய வேண்டும் என்றால் முதலாவது ஏழு சபை காலத்தை பற்றி தெரிய வேண்டும். ஏழு சபை காலங்கள் வெளிப்படுத்தல் ரெண்டு மூணுல வாசிக்கிறோம். பெந்தகோச போதர்களும் பிறந்த பெண்ணான் செய்தியை படிச்சுக்கிட்டு அவங்களும் அதை காப்பி அடிச்சுக்கிட்டு சில காரியத்தை பேசுறாங்க. பொதுவாக எல்லா பெந்தகோச பாசர்களும் பிறந்த பெண்ணான் செய்தியை படிச்சு தான் பேசுறவங்க பண்றாங்க. ஆனால் அவருடைய உபதேசங்களை மறுதளிக்கிறாங்க, தங்களுக்கு வேண்டிய பிரசங்க குறிப்பை எடுத்துக்கிடுறாங்க. அவங்களுடைய ஹெட்டிங்ஸ் நான் கவனிக்கும் பொழுது இங்க இருந்து சில காரியங்களை அவங்க எடுத்திருக்கிறாங்க. ஆனா பிரதர் பிரணாம தீக்க தேசியா ஏத்துக்கிட மாட்டாங்க, இந்த மெசேஜை ஏத்துக்கிட மாட்டாங்க, இயேசு கிறிஸ்துவின் ஞானஸ்தானம் பெற மாட்டாங்க, திருத்துவத்தில் இருப்பாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு தேவையான சில காரியங்களை எடுத்துக்கிடுறாங்க. அவங்க ஏழு சபை காலத்தை பிரசங்கம் பண்றதுக்கு என்ன நியாயம் இருக்கு, என்ன ரைட் இருக்குது? இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் எடுக்காதபடி, இயேசுவே தேவன் என்று அறியாதபடி இதெல்லாம் அவங்க பேசுறதுக்கு அவங்களுக்கு ரைட்டே கிடையாது. அவங்கெல்லாம் இது ஒன்லி பிரைடுக்கு தான் இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏழு சபை காலங்களை நம்ம புரியாத பட்சத்தில் மேற்கொண்டு ட்ரம்பர்ஸு, இதோ சீல்ஸு, ஸ்ட்ரம்பர்ஸு, வயல்ஸ் எல்லாம் அறிய முடியாது. நான் விதமாக சொல்லியிருக்கிறார். அண்டர்ஸ்டாண்ட் த ரெஸ்ட் ஆஃப் த ரெவலேஷன் ஃபார் அவுட் ஆஃப் த ஏஜஸ் come seals. ஏழு சபை காலத்திலிருந்து ஏழு முத்திரைகள் வருகிறது. And out of the seals come the trumpets. Seals-ல இருந்து முத்திரைகள் எக்காலங்கள் வருகிறது. And out of the trumpets come the vial. அதன் மீது என்ன சொன்னா அங்க கோப கலசங்கள் வருகிறது. ஏழு சபை காலங்கள், ஏழு முத்திரைகள், ஏழு எக்காலங்கள், ஏழு கோப கலசங்கள், ஏழு இடி முழக்கங்கள் எல்லாமே அந்த வெளிப்படுத்த விசேஷத்தில் இருக்கிறது. முதலாவது இந்த ஏழு சபை காலம் என்னன்னு தெரிய வேண்டும். கர்த்தர் ஏழு சபை காலங்களை ஏற்படுத்தினார். எபேசு, சிமினா, பெர்கமு, தியத்திரா, சருதை, பெலதல்பியா, லவோதிக்கியா, ஏழு தூதர்கள், மெசேஞ்சர்ஸ் ஏற்பட, பவுல், இரேனேஸ், மார்ட்டின், கொலம்போ, லூத்தர், வெஸ்லி பிரன்காம். பிரன்காமை ஏழாம் தூதன் ஏற்றுக்கொள்ளாம இதை எப்படி விசுவாசிக்க முடியும்? ஏழு சபை காலத்தை ஏதோ ஒருங்க குழப்பமான ஒரு கெஸ் ஒர்க் அவங்க பண்ணலாம். அவங்க ஏழு சபை காலங்களை விசுவாசிக்கணும்னா ஏழாம் தூதன் பிரன்காமன்னு விசுவாசிக்கணுமே. அவங்களால அப்படி அறிக்கை பண்ணதுக்கு மனசு வராது. அவங்க எப்படி இதை அறிய முடியும்? இதை அறியலைன்னா எதையுமே அறிய முடியாது. முதல்ல ஏழு சபை காலத்தை அறிஞ்சாதான் அந்த முத்திரன்னா என்னன்னு தெரியும், எக்காலன்னா என்னன்னு தெரியும், கோபகலசன் என்னன்னு தெரியும். அவங்க முத்திர கோபகலசங்கள் பேசினாலும் அது அவங்களுடைய கெஸ் ஒர்க்கை வழிய அது தேவனுடைய வார்த்தை கிடையாது. கர்த்தர் என்ன செய்யற, அந்த ஏழு சபை காலங்களை நம்ம அறிந்த பின்பு, அந்த வெளிப்பாட்டை அறிந்த பின்பு, லைட் அப்பான் லைட், வெளிச்சத்தின் மேல் வெளிச்சம் காணும். இன்னும் ஆண்டவர் ஃபர்தர் லைட் கொடுக்குறார். சீல்ஸை பற்றி சொல்லுகிறார், ட்ரம்பர்ஸை பற்றி சொல்லுகிறார், வயல்ஸை பற்றி சொல்லுகிறார். எல்லாமே நமக்கு வந்து கிளியராக மாறுகிறது. ஆவியானவர் உங்களை சகல சத்தியத்துக்கு வழி நடத்தின பின்பு நீங்கள் வந்து மேலே போகிறீங்க, வெட்டிங் சப்பருக்கு போகிறீங்க. யூ கோ ஆல் த வே, நீங்கள் வெளிச்சம் போகிறது. நீங்கள் வந்து வழி முழுசும் பின்பற்ற, புத்தி இல்லாத கண்ணிகள் கொஞ்சம் இடத்துலேருந்து ஸ்டாப் ஆயிருந்தான் இது போதும் நமக்கு. நீங்கள் போயிட்டே இருக்கணும். ஆண்டவர் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். வெளிச்சத்தை நீங்க ஃபாலோ பண்ண வேண்டும். அதன் மீது நீங்க மேல போயிரு. அதுதான் வெட்டிங் சப்பர். புத்தி இல்லாத கன்னிகள் வந்து அவங்க வந்து நேரம் இருக்கும் பொழுது அந்த ஆயில் ஆயில் ஆஃப் த ஹோலி கோஸ்ட் பண்ணல, தங்களை முற்றிலும் ஈல்டு பண்ணல. கத்தர் சத்தியத்தை வெளிப்படுத்த வெளிப்படுத்த அவங்க இன்னும் ஃபாலோ பண்ணல. அவங்க ஒரு இடத்துல ஸ்டாப் ஆயிட்டாங்க. அதனால அவங்க வந்து ஆயில் பெற முடியல, மேரேஜ் யூனியன்ல வரல. அங்கே அந்த ரூமுக்குள்ளே பிரவேசிப்பது, அந்த கல்யாண வீட்டுக்குள்ளே பிரவேசிப்பது மேரேஜ் யூனியனை குறிக்கிறது. அவங்க யூனியனில் வரல. அதான் இயேசுக்கு சொல்லுகிறார், இரண்டு பேர் அங்கே இருப்பாங்க, வயலில் இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். இரண்டு இஸ்திரிகள் எந்திரம் அரைப்பார்கள், ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். அதே அதிகாரத்தில் 40 வசனத்திலேருந்து நம்ம வாசிக்கிறோம்.
இருக்கிறாங்க.
நம்ம ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்த பிறகு கேள்வி கேட்கறதே கிடையாது. அதனால ஒருத்தன் ஏற்றுக்கொள்ளப்படுகிறான், ஒருத்தன் மேரேஜ் யூனியன்ல வர்றான், ஒருத்தன் வரல. இந்த மெசேஜ் அதாவது ஒருத்தன் வந்து முழு சத்தியத்தில் வரல, பாதியில் நின்றுவான். வானூர் ஒரு பிரைட் மினிஸ்டர் கொடுத்தார், நீங்க வந்து நாய்கள் பிரதர் பிரணாமோட உங்களை உயர்த்துறீங்க அப்படின்வாங்க. பிரதர் பிரணாம் புஸ்தத்தை தான் படிக்கணும், அதை தான் நம்ம பிரசங்கம் பண்ணணும். பைபிளெல்லாம் நம்ம தூர வச்சிடணும். நம்ம இதே தான் படித்து இதே தான் சொல்லணும். நம்ம சொந்தமாக எந்த செய்தியும் ஆராய்ச்சி பண்ணி சொல்லக்கூடாது. அது பாருங்கள், அதான் புத்தி இல்லாத கன்னிக்கு. அவங்க புஸ்தத்தை வாசிக்கிறது, அவங்க பைபிளை வந்து ஒப்பிட்டு பார்த்து ஆராய்ச்சி பண்ணுற கிடையாது. புத்தி இல்லாத கன்னிகளை நம்ம நிறைய பாசல் புத்தி இல்லாத கன்னிகளாக இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் முழு பாதையில் வர்றதில்லை. ஆண்டவர் லீட் பண்ண அவங்க வந்து முற்றிலும் அதுக்கு ஈல்டு பண்ணுவதில்லை, தங்களை ஒப்பு கொடுப்பதில்லை. அவங்க சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரினா தெரியாது, அது சவுட் வாய்ஸா இருக்குது. செவன் சீல்னா என்னன்னு சொன்னா அவங்களுக்கு தெரியாது, சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது. புத்தி இல்லாத கனிகள் சீல்ஸை பற்றியே பேச மாட்டாங்க. அவங்க பிரதப்பா செய்தி புஸ்தத்தை எடுத்து அதை கொஞ்சம் வாசிப்பாங்க. தீர்க்கதரிசினா உயிரை விட்ட மாதிரி பண்ணுவாங்க. அதே சமயத்தில் என்ன செய்ய மாட்டாங்க, சத்தியத்தில் வெளிப்பாட்டின் மேலே வாஞ்ச கிடையாது. நம்ம இன்னைக்கு வெளிப்பாட்டின் மேலே வாஞ்சியாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம அதுக்குன்னு நம்ம வாழ்க்கையை ஈல்டு பண்ணியிருக்கிறோம். ஹல்லேலூயா. அதோடு நம்ம இணைக்கப்பட்டிருக்கிறோம், அந்த வெளிப்பாடோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். மேரேஜ் யூனியனில் வந்திருக்கிறோம். ஒருத்தன் வந்து மேரேஜ் யூனியனில் வரதான், இன்னொருத்தன் வர மாட்டான். 5 புத்தி உள்ள கன்னிகள் மேரேஜ் யூனியனில் வந்தாங்க. புத்தி இல்லாத கன்னிகள் அவங்க கைவிடப்பட்டால் என்றால் மேரேஜ் யூனியனில் வரல. மேரேஜ் யூனியனில் வரலன்னா நினையாத நேரத்தில் கத்தருடைய வருகை, அந்த ரேப்சர் வரும். அந்த நாளையும் நாளையும் நம்ம அறிய மாட்டோம். அதான் ட்ரம்ப். இப்போ ஷவுட் வந்திருக்கிறது, நம்ம வாய்ஸில் வர்றோம், ஆயில் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட்டுக்கு பெறுகிறோம், நம்ம மேரேஜ் யூனியனில் வர்றோம். பல ட்ரம்ப் வரும்பொழுது எடுத்துக்கொள்ளப்படும். புத்தியுள்ள கன்னிகள் மட்டும்தான் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. புத்தி இல்லாத கன்னிகள் வந்து எடுத்துக்கொள்ளப்படுதல பங்கு பெற முடியாது என்று நம்ம அறிந்திருக்கிறோம். இப்பொழுது நம்மை ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய நேரம். சாரி, நம்ம மேரேஜ் யூனியனில் வந்துட்டோம், வந்துட்டோன்னே எல்லாமே முடிஞ்சு போச்சு கிடையாது. நம்ம வந்து நம்முடைய ஜாப் வந்து இன்னும் நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நோவா விதமாக தான் செய்தோம். 1 பேதுரு 3:18-20 வாசிக்கலாம். 1 பேதுரு 3:18-20.
ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் பாவங்கள் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள் அந்த பேழையிலே சிலராக 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள்.
நோவா பேழை ஆயத்தப்படுத்துகிறான். இயேசுக்கு சொல்கிறார், நோவா காலத்தில் நடந்தது போலவே மனுஷகுமாரன் வெளிப்படும் காலத்தில் நடக்கும். Matthew 24:37 வாசிக்கிறோம். இங்கே பேதுரு சொல்லுகிறார், அந்த நோவா பேழையை ஆயத்தப்படுத்தும் நாளிலே, 20 அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணினாள். எத்தனை வருஷம் ஆயத்தம் பண்ணா? 120 ஆயத்தம் பண்ணான். பேழையை ஆயத்தம் பண்ணும் நாளிலே பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போன ஆவிகள். 3 குரூப்ஸ் இருக்கிறது. ஒன்று வந்து வருகையில் எடுத்துக்கொள்ளப்படலை பங்கு பெறுவது, இன்னொன்று கைவிடப்படுவது ஃபூலிஷ் வெர்ஜன், இன்னும் உலகத்தின் மக்கள் கீழ்ப்படியாத மக்கள் எல்லாம் ஜலப்பிரளயத்தில் அழிந்து போகிறாங்க. இங்கே வந்து எடுத்துக்கொள்ளப்படலை பங்கு பெறாதவங்க உபத்திரவ காலத்தில் கைப்பிடப்படுகிறார்கள். நோவா பேழையை ஆயத்தப்படுத்தினான், 120 ஆயத்தம் பண்ணினான். ப்ரிப்பேரிங் டு மேக் ரெடி, அதான் மெசேஜ். அதில் பிரயாசப்படுவது, முதல்ல அவனுக்கு தேவனுடைய வார்த்தை வந்தது, அதான் ஷவுட், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் த கமிங், அந்த வருகையினுடைய முதல் பாகம். நோவா பார்த்தாண்ட சொல்லுகிறார், நான் வந்து ஜலப்பள்ளத்தினால ஜனங்களை அழிக்கப் போகிறேன், ஜீவ எல்லா ஜீவ ஜந்துக்களை அழிக்கப் போகிறேன், ஆனால் உன்னோடு கூட உன் குடும்பத்தோடு உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன், நீ ஒரு பேழை உண்டு பண்ண வேண்டும். அது அந்த பேழையினுடைய டைமென்ஷனை சொல்லுகிறார். அது சித்தி மரம், அது வந்து பேர் மரத்தினால் உண்டாக்கப்பட வேண்டும், கீழ் பூச வேண்டும், 3 தட்டுகள் அங்கே இருக்க வேண்டும். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுக்குறாரு. இதுதான் வந்து மெசேஜ் ஆஃப் த ஹேவர். இதுதான் இந்த நேரத்துக்குரிய செய்தியாக இருக்குது, ஷவுட்டு. இப்பொழுது அவனுக்கு அந்த வார்த்தையானது வெளிப்படும் பொழுது அவன் என்ன செய்கிறான் என்றால், 120 அந்த பேழையை செய்து கொண்டிருக்கிறோம். அதே போல தான் நம்ம இன்னைக்கு ஷவுட் வந்தது, மெசேஜ் ஆர்டர் ரிவீல் பண்ணியிருக்கிறார். இப்பொழுது நம்ம ஆயத்தப்படுத்துக்கிறோம், அந்த பேழையை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம். மனவாட்டி தன்னை ஆயத்தப்படுத்தினாள் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். இப்பொழுது நம்ம ஆயத்தமாகி கொண்டே இருக்கிறோம். எதுக்காக? ஒரு நாளில் உள்ள பிரவேசிப்பது, அந்த உள்ள பிரவேசிப்பை தான் எடுத்துக்கொள்ளப்படுதலாக இருக்கு. அதான் ஃபைனல் ஸ்டேஜ். முதல்ல அவனுக்கு தேவனுடைய வார்த்தை வந்தது, நமக்கு மெசேஜ் ஆத ஹவர் வந்தது, நம்ம அதிலிருந்து நம்ம இன்னும் ஆயத்தப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். ரொம்ப நாளாக நம்ம ஆயத்தப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். ஒரு நாளில் உள்ளே பிரவேசிக்கும் பொழுது கதவு அடைக்கப்பட்டது. புத்தியுள்ள கன்னிகள் உள்ளே பிரவேசித்தார்கள், கதவு அடைக்கப்பட்டது. மற்றவங்க எல்லாமே கைவிடப்பட்டாங்க. புத்தி இல்லாத கன்னிகள் கைவிடப்படுகிறார்கள், உலகத்தின் மக்கள் கீழ்ப்படியாத மக்கள் அவங்களும் கைவிடப்படுகிறாங்க. எல்லாருமே உபத்திர காலத்தில் போய் அர்மகதோன் யுத்தத்தில் அழிகிறார்கள். அன்னைக்கு ஜலப்பிரளயம், இன்னைக்கு அர்மகதோன் யுத்தம். புத்தி இல்லாத கனிகளும் அழிகிறார்கள், இதை கீழ்ப்படியாத உலகத்தின் மக்களும் அழிகிறாங்க, அன்பிலீவர்ஸ் எல்லாருமே அழிகிறாங்க. நோவா மட்டும் பேழைக்குள்ளே இருந்து அவன் பாதுகாக்கப்படுகிறான். நம்ம அன்னைக்கு மேலே எடுத்துக்கொள்ளப்படுகிறோம். அங்கே வந்து பாதுகாப்பான இடத்துல இருக்கும் பொழுது உலகத்தில் ஜட்ஜ்மெண்ட் நடக்குது. அன்னைக்கு ஜலப்பிரளயமாக வந்தது, இன்னைக்கு ஃபயராக வரும். அதுதான் வித்தியாசம். குளோபல் லெவலில் உலகமானது அழிஞ்சு போகும். டிஸ்ட்ராக்ஷன் வந்து குளோபல் லெவலில் வருகிறது. இப்போ வைரஸ் வந்து குளோபல் லெவலில் இருக்குது, இன்னும் அது ஒழிஞ்ச மாதிரி தெரில. பேப்பரில் என்றைக்குமே அதிக உச்சக்கட்டமாக தான் வருது, இது வரைக்கும் இல்லாத உச்சக்கட்டம் தான் வருதுன்னு சொல்லுங்க. இல்லை, அந்த நியூஸை நம்ம பார்க்கறதுக்கே படிக்கிறதுக்கே விருப்பம் கிடையாது. ஆண்டவர் என்ன சொல்கிறாருங்க தான் நம்ம பார்க்கலாம். பாருங்க, இன்னைக்கு குளோபல் லெவலில் இந்த தொற்று வியாதி வந்திருக்கிறது, அநேகர் மரித்து போயிருக்கிறார்கள். அதே போல் அழிவு வந்து குளோபல் லெவலில் எல்லா தேசங்களும் அழிஞ்சு போகும். அதான் அர்மகதோன் யுத்தம், தேர்ட் வேர்ல்டு வார். நம்ம வந்து அப்பொழுது பாதுகாப்பான இடத்துல இருக்கோம். நோவா வந்து ஜலப்பிரளயத்துக்கு மேல பேடையில இருக்கிறோம். இந்த நியாய தீர்ப்பு கடந்து போகும் வரைக்கும் ஆண்டவர் நம்மை பாதுகாப்பான இடத்துல கொண்டு செல்கிறார். அதுக்கு என்னன்னா, முதல்ல மெசேஜ் அவனுக்கு வந்தது, இரண்டாவது அவன் பேழை உண்டு பண்ணினான், ஆயத்தப்படுத்தினான், தன்னுடைய குடும்பத்தை அவன் வந்து பேழைக்குள்ளே கொண்டான். எல்லா விதமான அந்த ஜீவ ஜந்துக்கள்ல தேவன் எதை எதை முன்குறித்தாரோ அதெல்லாம் பேழைக்குள்ள வந்தது. இப்ப நம்ம அந்த அவர்ல இருக்கும், எல்லாம் உள்ள வருது, ப்ரீடெஸ்டினேட்டட் சீடு உள்ள வருது. ஒரு நாள்ல என்ன, ட்ரம்ப் வந்து நம்மளை மேலே கொண்டு கடைசியக்காக துணிக்கும் பொழுது மேலே போகும் பொழுது உபத்திர காலம் வரும், மகா உபத்திர காலம் வரும். புத்தி இல்லாத கன்னிகள் மகா உபத்திரத்த காலத்தில் பங்கு பெறுகிறார்கள். அவங்க மில்லினியத்தை மிஸ் பண்ணுறாங்க. ஏன் மில்லினியத்தை மிஸ் பண்ணுறாங்க? மெசேஜில் வந்தும் தங்களை ஆயத்தப்படுத்தவில்லை, தங்களுடைய ஸ்பிரிட்டு, தங்களுடைய ஹியூமன் ஸ்பிரிட்டை தேவனுடைய வார்த்தைக்கு அவங்க ஒப்பு கொடுக்கலை, ஈல்டு பண்ணலை, முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கவில்லை. தேவனுடைய வார்த்தை அவனுக்கு பிரைட்டாக மாறலை. உலக கவலையும் எல்லா விதமான சிந்தனைகளும் தான் அவங்களை ஆட்கொள்ளுது. எல்லாருக்கும் உலக கவலை வரதான் செய்யும். கவலை வந்தால் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்த விண்ணப்பங்களை சோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களுடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் காத்துக்கொள்ளும். எத்தனை இப்போ நமக்கு என்ன ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இருக்கிறது, ஒன் பை ஒன்னாக எழுதணும். ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கணும், முதல்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்காக ஜெபிக்கும் பொழுது ரெண்டாவது பாயிண்ட்டை குறுக்க வரக்கூடாது, மனசில் வரவே கூடாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்காக ஜெபிச்சா அதுதான் ஜெபிக்கணும், ரெண்டாவது வரக்கூடாது. அதை போதுமானாலும் ஜெபிச்ச உடனே ரெண்டாவது பாயிண்ட்டு, மூணாவது பாயிண்ட்டு, நாலாவது பாயிண்ட், உங்களுக்கு எத்தனை பிரச்சனை இருக்குது அத்தனையும் ஒன் பை ஒன்னாக கரெக்டாக ஜெபம் பண்ணுங்க. முதல்ல சொல்லிட்டு இதை கொண்டு வந்து இதை கொண்டு வந்து இதை கொண்டு வந்து கலக்கும் பொழுது மனசில் வந்து குழப்பம் இருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு சமாதானம் இருக்காது, நிம்மதி இருக்காது. ஏன் நிம்மதி இல்லை? எல்லாம் நாலஞ்சு காரியங்கள் மனசில் வந்து ஒன்றோட ஒன்று மோதுது. அதே போல் ஜெபம் பண்ணாலும் அதில் ஒரு மனம் இல்லை. ஜெபம் பண்ண சொல்ல பல பாயிண்ட்ஸ் வருது, பல பாயிண்ட்ஸ் குறுக்க குறுக்க வருது, பல நினைப்புகள் வருது. அதனால் நீங்கள் உங்கள் ஜெபம் கேட்கப்படாது. அதை ஒன் பை ஒன்னாக வரிசையாக நம்ம அழகாக ஜெபம் பண்ணோம்னா உங்கள் மனசு நிம்மதியாக இருக்கும், எல்லாமே நடந்துரும், எல்லா காரியங்களும் நடந்து. ஜபத்தில் ஒரு மனம் வந்து மற்றவங்க ஒருமனப்படல, நம்ம மனசே ஒருமனப்படலை, உங்க மனசே ஜபத்தில் ஒருமனப்படலை, அதனால ஜபம் கேட்கப்பட மாட்டேங்குது. அதனால கவலைகள் வந்து ஒன் பை ஒன்னா, உடம்பு சரியில்லை, மனைவி சரியில்லை, பிள்ளைகள் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, இதே வந்துச்சுன்னா எல்லாம் சரியில்லை தான், ஒன் பை ஒன்னா சொல்லு. அது உன் மனசை விட்டு போகும் வரைக்கும் தொடர்ந்து ஜெபம் பண்ணு, பெறப்பாரு எல்லாமே நடந்துடும். இதுதான் ஜெபம் பண்ணதில் ஒரு மனம் இல்லைன்னா இந்த ஜெபம் கேட்க. உங்கள் ஸ்பிரிட்டை வந்து ஹோலி ஸ்பிரிட்டோடு கூட ஒரு மனப்படுத்துவது. இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருக்கும் பொழுது பிதாவோடு ஐக்கியப்பட்டார்னா தன்னுடைய ஸ்பிரிட்டை அங்கே தேவனுடைய ஸ்பிரிட்டோடு கூட இணைப்பது தான் ஜெபம். அதை ரெண்டையும் கரெக்டாக இணைக்க தெரிஞ்சிட்டிங்கன்னா உங்கள் ஜெபம் கேட்கணும். அந்த பாஸ்டர் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், அவர் ஜெபம் பண்ணால் கிடைக்குது, நம்ம ஜெபம் பண்ணால் கிடைக்கலையே. உங்களுக்கு ஒரு மனம் இல்லை, உங்கள் மனசுலே ஒரு மனம் இல்லை. ரெண்டாவது, ஏன் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்க மாட்டேங்குதுன்னா, நமக்கு ஏதாவது ஆண்டவர் கொடுத்தாருனா, உங்கள் பிள்ளைகளுக்கு படிப்பு கொடுத்தாருனா உடனே பெருமை வந்துடுது, அவங்க பிள்ளைகளோட எங்கள் பிள்ளைகள் நல்லா படிக்குது, இந்த உடனே கம்பேரிஷன் பண்ணுவது. இந்த கம்பேரிசன் பண்ணாலே பெருமை இருக்குன்னு அர்த்தம். அவங்க பிள்ளைகளோட எங்க பிள்ளைகள், எங்க பையன் தான் நிறைய சம்பாதிக்கிறான், அவங்கள விட எங்க பையன் நிறைய சம்பாதிக்கிறான், அவங்க ஒரு வருஷம் சம்பாதிப்பதை என் மகன் ஒரு மாசத்துல சம்பாதிச்சிருந்தான், இதுதான் ஆசீர்வாதம் வராது. நம்ம ஆண்டவர் சம்பாத்தியத்தை தந்தாரா, பிள்ளைகள் நல்லா படிச்சாங்களா, நம்ம குடும்பம் நல்லா இருந்துச்சா, கத்தருக்கு சோத்திரம் பண்ணுங்க. அவன் சொல்றான், நான் கோலும் கையுமா வந்தேன், இப்போ ரெண்டு பரிமாறங்களை உடையவராக இருக்கிறேன், ஆண்டவரே இதுக்கு நான் பாத்திரவானே கிடையாது அப்படி சொல்றாமே. யார்? யாக்கோபு 32:10 நான் இதுக்கு தகுதியே கிடையாது, கோலும் கையுமா நான் கடந்து போனேன், இப்போ எனக்கு இவ்வளவு ஆசீர்வாதம் தந்திருக்கு, இதெல்லாம் உம்மிடத்துலேருந்து வந்ததுன்னு சொல்லி தேங்க்ஸ் கிவிங் பண்ணுனா பெருமை வராது. கவலையும் பெருமையும் நான் அடிக்கடி அதான் பிரசங்கத்தில் சொல்லிட்டு இருக்கிறேன், இது இன்னைக்கு சொல்லல, நிறைய தடவை சொல்லிட்டு இருக்கிறேன். எதுக்காக சொல்றேன்னா, உங்களுக்கு ஆசீர்வாதத்துக்கு அதான் தடையா இருக்கு. உங்க மனசுல உடனே மேட்டிமை வரும். கொஞ்சம் உங்க பிள்ளைகள் வந்து படிச்சுட்டாலே உங்களுக்கு பெருமை வந்துடும். யாருக்கு? பேரண்ட்ஸுக்கு. பிள்ளைகளுக்கு இல்லை, பேரண்ட்ஸுக்கு பெருமை வருது. எங்கள் காம்பவுண்டில் எங்கள் பையன்தான் அதிக சம்பளம் வாங்குகிறோம். என்ன அது பெருமை? அது எனக்கு இங்கே ஒரு லேண்ட் இருக்குது, எனக்கு அங்கே ஒரு லேண்ட் இருக்குது, அது பெருமை. உடனே ஆசீர்வாதம் வராது. தேங்க்ஸ் கிவிங் பண்ண ஆண்டோட்ட ஆண்டவரே இது நீர் எனக்கு எல்லாம் கொடுத்ததுக்காக சோத்துணும். நான் இதுக்கு பாத்திரமான்னு கிடையாது. நீர் இவ்வளோ தூரம் என்னை ஆசீர்வதிப்புக்கு நான் பாத்திரமானே கிடையாது. நான் உன்னுடைய வார்த்தையை நேசித்தேன், அதனால நீர் இதெல்லாம் அதோடு சேர்ந்து தந்திருக்கிறீர். உமக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்னு சொல்லி கொஞ்ச நேரம் சோத்திரம் பண்ணுங்க, இன்னும் அதிகமான ஆசீர்வாதம் வந்து. ரெண்டு காரியங்களை ஃபாலோ பண்ணணும். அல்லாஹ் நோவா என்ன செய்யணும்? வார்த்தையை கேட்டான், மெசேஜ் அதாக வரை கேட்டான். உடனே என்ன செயல்பாட்டில் இறங்குறான். ஆண்டவரே என்ன இந்த பர்பஸுக்கு தான் கொண்டிருக்கிறேன், இப்போ நான் என்ன செய்யணும்? பேழையை உண்டு பண்ண வேண்டும். அவன் பிரசங்கமும் பண்ணினான், பேழையும் உண்டு பண்ணினான், தன் குடும்பத்தை அவன் ஆயத்தப்படுத்தினான். ஆமென்,
ஆமென்.
இப்பொழுது நம்ம மெசேஜா தக அவரை கேட்கிறோம், நம்முடைய குடும்பத்தை ஆதாயப்படுத்த வேண்டும். நம்முடைய மனைவி பிள்ளைகள், நம் மனைவி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் எடுக்காதபடி நாம் மற்றவங்களுக்கு எப்படி சத்தியத்தை சொல்றது? மனைவியை முதலாவது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் எடுக்க வைக்கணும். பிள்ளைகளுக்கு இந்த சத்தியத்தை சொல்லி கொண்டு வரணும். நோவா தன்னுடைய குடும்பத்தை அவன் காப்பதற்காக அவன் வந்து பேழை உண்டு பண்ணினான். இப்பொழுது அந்த டைம் இது. இப்பொழுது மேரேஜ் யூனியன், எல்லாரையும் நம்ம மேரேஜ் யூனியன்ல கொண்டு வர வேண்டும். எல்லாரும் வார்த்தையோடு இணைக்க வேண்டும். இன்னும் அநேருக்கு நம்ம யார் யாரை நம்ம வார்த்தையில கொண்டு வந்து இணைக்க வைக்கணுமோ அதை செய்யணும். நமக்கு நம்முடைய பிரச்சனை தான், சுயநலவாதிகளா இருக்கிறோம். ஆண்டோருக்காக ஒரு வாயை திறக்கிறது இல்லை, ஒரு ஊழியம் செய்வது கிடையாது. மெசேஜ் அவர் நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்கு. வேற யாரும் வேற யாரும் இதை சொல்ல முடியுமா? நீங்களும் நான் தான் சொல்ல முடியும். கத்தருக்கென்று சேவை செய்ய வேண்டும். ஒரு தாளம் தான் வாங்கினவனை போல புதைச்சி வைக்காதபடி நம்ம என்னையும் பாடுபட வேண்டும். அதுக்கு தான் ஆண்டவர் இந்த டைம் நமக்கு கொடுத்துருக்கிறார். முத்திரைகள் திறக்கப்பட்டதுல இருந்து விவாக யூனியன் வருகிறது. ஃபுல்னஸ் ஆஃப் பேர்டு வந்திருக்கிறது, சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி வந்திருக்கிறது. நம்ம விவாக யூனியன்ல வந்திருக்கிறோம். இப்போ நம்ம அவருக்கென்று சேவை செய்ய வேண்டும், நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். அப்பொழுது நிறையாத நேரத்தில் நோவா பார்த்து உள்ளவான்னு ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா உள்ள போறது தான் நம்ம வந்து வெட்டிங் சப்பர். வெட்டிங் சப்பருக்கு நம்ம பெயர் த்ரீ ஸ்டேஜஸ் அங்க திட்டவட்டமாக இருக்கிறது. இப்பொழுது நம்ம செகண்ட் ஸ்டேஜில் இருக்கிறோம், செகண்ட் ஃபேஸில் இருக்கிறோம். நம்ம பெர்ஃபெக்ஷன் அடைய வேண்டும், மற்றவங்களை வந்து வார்த்தையில் கொண்டு வர வேண்டியது நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. நம்முடைய குடும்பத்தை ஆதாயப்படுத்த வேண்டும். ஆமென்,
ஆமென்.
தி ரெவலேஷன் ஆஃப் கிரைஸ்ட் வந்து வளர வேண்டும், நமக்குள்ள இன்னும் வளர வேண்டும். அது வளர்ந்துக்கிட்டே போனோம். ஒவ்வொரு பலகையாக ஒவ்வொரு பலகையாக ஜாயின் பண்ணுறோம். அந்த போட் செய்வது ரொம்ப ஈஸியான காரியம் கிடையாது, கப்பல் செய்கிறது ரொம்ப ஈஸியான காரியம் கிடையாது. ரொம்ப நாளாக கஷ்டப்படணும். ஒவ்வொரு பலகையாக செதுக்கி செதுக்கி அதை இணைக்க வேண்டும். கார்பெண்டர் ஒர்க் அங்கே ரொம்ப இருக்குது. அதே போல தான் இன்னைக்கு ஒவ்வொரு வேர்ட் பை வேர்டு, ஒரு வார்த்தையின் மேலே வார்த்தை, பிரமாணத்தின் மேலே பிரமாணம், சத்தியத்தின் மேலே சத்தியம், வெளிப்பாட்டின் மேலே வெளிப்பாடு, அப்படியே பெற்று பேழை உண்டு பண்ண வேண்டியது. இதுதான் ஆண்டவர் இவ்வளோ பீரியட் கொடுத்து 50 வருஷத்துக்கு மேலே கொடுத்துருக்குறாரு. ரெவலேஷன் வந்து குரோத் ஆக வேண்டும், அட்வான்ஸ் ஆக வேண்டும். ஆர்க் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை முடிய வேண்டும். அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை முடிஞ்ச பின்பு அதான் கண்டினியூல் ஒபீடியன்ஸ். நம்ம தொடர்ந்து பசுத்தாவிக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது, மெசேஜ் ஆஃப் தி ஹவருக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது பேழை வந்து ஃபினிஷ் ஆனா தான் கத்தர் வந்து ஜலப்பிரளயத்தை கொண்டு வருவார். அதான் பேழை ஃபினிஷ் ஆக வேண்டும், நம்ம அதை ஒர்க் பண்ண வேண்டும், கத்தருக்காக ஒர்க் பண்ண வேண்டும். அப்பொழுது நமக்கு பிளஸிங் நம்ம ராச்சர்லையும் பங்கு பெற முடியும். அதன் பின்பு உள்ள போகும் பொழுது அதுதான் எடுத்துக்கொள்ளப்படுது. நோவா காலத்தில் நடந்தது போலவே மனுஷகுமாரன் வெளிப்படும் காலத்தில் எடுத்தோம். 37 வாசிக்கலாம்.
நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படி எனில், ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரி கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும்.
இதோ மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் அவ்விதமாக நடக்கும். ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து வாரி போகுண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். உணர்வே அடைய மாட்டாங்க. ஒரு பெந்தகாசல் பீப்புள் சத்தியத்தில் வருவாங்களா, இல்லை சிஎஸ் ஜனங்கள் வந்து தங்களுடைய இதை விட்டுட்டு கொஞ்சம் முன்னேறுவாங்களா, இல்லை கத்தோலிக்காரங்க மாதாவை கும்பிட்றாங்களா அவங்க ஏதாவது திருந்துவாங்களா, அல்லது இந்த குடிகாரங்க திருந்துவாங்களா, இல்லை இந்த அரசியல்வாதிகள் ஊழல் செய்கிற அரசியல்வாதிகள் திருந்துவாங்களா, எந்த மார்க்கம் இந்து மார்க்கம் வந்து திருந்துமா இல்லை எந்த மார்க்கம் திருந்தும் யாராவது வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்காங்களா? ஒப்பு கொடுக்கவே மாட்டாங்க. சில பிரளயம் வந்து வாரிக்கு இன்னும் ஆண்டவர் 100 வருஷம் தாமி தாலும் இப்படி தான் இருப்பாங்க. ஆண்டவர் கிரேஸ் பீரியட் கொடுக்குறாருன்னு சொல்லி சுற்றி இருக்கிற மக்கள் நினைக்க மாட்டாங்க. புசிப்போம் குடிப்போம் இந்து இருப்போம் நாளை சாவோம். எவ்வளவு நம்ம வந்து அணிவிக்க முடியுமோ அவ்வளோ அணிவிப்போம், எவ்வளவு சேர்க்க முடியுமோ அவ்வளவு சேர்ப்போம். இதுதான் மனுஷனுடைய எய்மா இருக்குது. அவங்கள சில நேரத்தில் ஆண்டவர் அணிவிக்கும் விடமாட்டார், சேர்க்கவும் விடமாட்டார். இப்படி அவங்களுடைய மோட்டிவ்லாம் அப்படி இருக்கும் பொழுது கத்தர் இன்னைக்கு ஒரு ப்ரோக்ராம் வச்சிருக்கிறார். அந்த ப்ரோக்ராமை ஆண்டவர் மோசஸ் அங்கே நோவாக்கு ரிவீல் பண்ணுகிறான். ரிவீல் பண்ணும் பொழுது அதை மற்றவங்களுக்கு சொல்லுகிறான், யாருமே உணர்வடையலை. அவன் வந்து ஒவ்வொரு போர்டு மேலே ஒவ்வொரு போர்டாக பலகை மேலே பலகை இணைச்சி வார்த்தையின் மேலே வார்த்தை மேலே வார்த்தை வார்த்தை. இந்த பாஸ்டர் அப்படி தான் ட்ரை பண்ணுறாரு. ராத்திரி பகலாக நான் வந்து மெடிடேஷன் பண்ணது, எனக்கு அதில் சளைப்பே கிடையாது. நம்ம ரெவலேஷன் மேலே ரெவலேஷன், வார்த்தையின் மேலே வார்த்தையை நம்ம பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். நம்ம ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம ரிசீவ் பண்ண ஒபீடியன்ஸ் பண்ணுறோம். நம்ம லைஃப் அதோடு இணைக்கிறோம். இதோ மேரேஜ் யூனியனில் நம்ம வந்து கொண்டிருக்கிறோம். இதை பேடையானது கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிவிட்டது. எல்லா சத்தியங்களும் ஆண்டவர் வெளிப்படுத்தி விட்டார். போதுமான சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்தி விட்டார். இதை கத்தர் என்ன செய்யறதால நம்மளை மேலே எடுத்துக்கொள்ள வேண்டிய நேரம். ஹல்லேலூயா. நம்ம வந்து அவ்விதமான ஆவியை பெற்றிருக்கிறோம். தேவனால் நமக்கு அருளப்பட்டவர்களை அறிந்து கொள்ளும்படியாக தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றிருக்கிறோம். 1 கொரிந்தியர் 2:12 வாசிப்போம்.
நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவர்களை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றிருக்கிறோம்.
நாங்கள் உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவர்களை அறிந்து கொள்ளும்படி தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியை நாங்கள் பெற்றிருக்கிறோம். தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவர்கள். ஆங்கில பைபிளில் என்ன எழுதியிருக்கு என்றால், தட் வி மைட் நோ த திங்ஸ் தட் ஆர் ஃப்ரீலி கிவன் டு அஸ் காட். ஆண்டவர் இலவசமாக கொடுத்துருக்கிறார், எந்த காசும் கிடையாது. இந்த வெளிப்பாடு 1000 பொன் வெள்ளியை காட்டிலும் வெளியேறப்பட்டது. வெளிப்பாட்டு மேலே வெளிப்பாடு, வெளிப்பாடு மேலே வெளிப்பாடு வந்து கர்த்தர் இன்னைக்கு நமக்கு கொடுத்துருக்கும் பொழுது ஃப்ரீலி கிவன் டு அஸ் ஆஃப் காட். தமிழ் பைபிள் அப்படி எழுதலை. ஆங்கில பைபிளில் என்ன எழுதியிருக்குன்னா, வி மைட் நோ த திங்ஸ் தட் ஆர் freely given to us. நம்ம உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றிருக்கோம். இந்த தேவ ஆவி என்னது, நம்ம மைண்டை இலுமினேட் பண்ணுகிறது, நம்ம மைண்டை பிரகாசிக்க செய்கிறது. வார்த்தைக்கு நம்மை பிரகாசிக்க செய்யும் பொழுது காட்ஸ் வேர்டு நமக்கு ரியலா மாறுகிறது. அதில் மேல என்ன சொன்னால், நமக்கு வந்து அதிக நம்பிக்கை ஏற்படும் பொழுது, அதிக கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும் பொழுது, நம்ம ஹோலி ஸ்பிரிட் மேல ஹோலி ஸ்பிரிட் அனாயிட்டிங் மேல அனாயிட்டிங்க நம்ம பெற்றுக்கொண்டே வருகிறோம். ஹல்லேலூயா. வைஸ் வர்ஜினாக நம்ம மாறுகிறோம். நோவா வந்து அங்கே பலகைக்கு மேல பலகை வாங்கும் பொழுது பேட வந்து உருவாகி கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. பரிசுத்தாவியை பெறுவது என்றால் சோபனத்து மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்நிய பாஷை பேசுவது பரிசுத்தாவியை பெறுவதுங்கிறாங்க. சிலர் வந்து அவங்களுடைய கனிகளினால அவளை அறியலாம். இதோட அன்பா இருக்கணும், அன்பு தான் பசுத்தாவி கிடையாடும், இப்படி பலர் பல காரியங்களை சொல்லுகிறாங்க. இவர் யார் என்று சொல்லுகிறீர்கள் என்ற செய்தி 64:12-27 கொடுத்த செய்தியில, The evidence of the Holy Ghost is believing His word. Always be in every age if you can receive the word. பசுத்தாவியை பெற்றவருடைய அடையாளம் என்னவென்றால், அவருடைய வார்த்தையை விசுவாசித்து அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்வது. இதுதான் பரிசுத்தாவியை பெற்றதன் அடையாளம் என்று சொல்லுகிறார். வார்த்தையை புறக்கணிச்சிட்டு எவ்வளோ அன்பு இருந்தாலும், சரீரத்தையே சுட்டரிக்க ஒப்பு கொடுத்தாலும் ஒன்றுமில்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த வேர்டை ரிசீவ் பண்ணணும். ரிவீல் வேர்டை ரிசீவ் பண்ணி அதை பிலீவ் பண்ணுறது தான் பரிசுத்தாவியை பெற்றதனுடைய அடையாளம். அந்நிய பாசை பேசுவது அடையாளம் அல்ல. It is not the initial evidence of the receiving of the Holy Spirit. பரிசுத்தாவியை பெற்றணும்னா அந்நிய பாஷை பேசணும். பெந்தகோஸ் மக்கள் எல்லாரும் அவிதமாக இருக்கிறார். நம்ம என்ன சொல்லுகிறோம், நீ வார்த்தையை ஏற்றுக்கொள்றியா, வார்த்தையை பிலீவ் பண்றியா, வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்துறியா, நீ பரிசுத்தாவி பெற்றிருக்க. நீ வார்த்தையை புறக்கணிக்கும் பொழுது நீ பரிசுத்தாவி பெறல. எவ்வளோ அந்நிய பாஷை பேசினாலும், நீ எவ்வளோ புது புதுசாக அந்நிய பாஷை பேசினாலும், நீ பரிசுத்தாவியை பெறலை. பரிசுத்தாவியை பெறும் பொழுது உன்னை சகல சத்தியத்துக்குள்ள ஆண்டவர் வழி நடத்துவார். நீ சத்தியத்தை தான் பிலீவ் பண்ணலையே அப்படி என்று நம்ம பெந்தகோச மக்களுக்கு சொல்ல வேண்டும். லிட்ரல் லைஃப் ஆஃப் கிரைஸ்ட் நமக்குள்ள வருவது. பரிசுத்தாவி உங்களுக்குள்ள வாசம் பண்ணும் பொழுது உங்களுக்கு வார்த்தையை அவர் ரிவீல் பண்ணிக்கிட்டே போகிறார். ரிவீல் பண்ணிட்டேன்னா the literal life of God dwelling within the person. தேவனுடைய அந்த சொந்த ஜீவன், அவருடைய ஜீவனே உங்களுக்குள்ள வந்துருது. அதான் பரிசுத்தாவி பெறுது. எனக்குள்ள தேவனுடைய ஜீவன் வந்துவிட்டது. லிட்ரல் லைஃப் ஆஃப் காட் டுவெல்லிங் வித்இன் மீ. தேவனுடைய சொந்த ஜீவன் எனக்குள்ள இருக்கிறது. அதுதான் எவிடன்ஸ். மாமரத்தில் அங்க ஜீவன் இருக்கும் பொழுது அது மாம்பழங்களை கொண்டு வருது. அது எப்படி மாம்பழம் வருது ஒவ்வொரு வருஷமும்? அதுக்குள்ள அந்த ஜீவன் இருக்குது. பப்பாளி மரத்துக்குள்ள பப்பாளிக்குரிய ஜீவன் இருக்குது. அந்த ஜீவன் வந்து அதை கொண்டு வரது. அப்போ கிரைஸ்ட் லைஃப் நமக்குள்ள வரும்போது அதான் டோக்கன். தாலி போடுறது மோதிரம் போடுறது டோக்கன் அல்ல. அது ரொம்ப ஈஸியாக மாட்டிக்கிடலாம். ஆனால் இந்த டோக்கனை பெறுறது தான் ஆவிக்குரிய முயற்சி செய்யணும். அவங்களுக்கு அதை செய்ய முடியாது. இதுக்கு ஈஸியாக மோதிரத்தை மாட்டிக்கிடலாம். பிரதர் பிரனா சொன்னார் டோக்கன் போடணும், மோதிரத்தை மாட்டிக்கலாம். யார் வேணாலும் மாட்டிக்கலாமே. அது ரொம்ப ஈஸியாச்சு. அது கொஞ்சம் கௌரவம் வேற. தாலி மோதிரத்தை போட்டால் கௌரவம் மதிப்பு வேற. ஆனால் லிட்ரல் லைஃப் ஆஃப் கிரைஸ்ட் பெறணும்னு பிரதர் பிரனா சொல்றாரு. அது அதை பெறுறது உங்களால் முடியாது. அதுதான் உண்மையான டோக்கன். அதுதான் உண்மையான ஹோலி கோஸ், எவிடன்ஸ் ஆஃப் த ஹோலி கோஸ். லிட்ரல் லைஃப் ஆஃப் கிரைஸ்ட் டுவெல்லிங் வித்இன் அ பர்சன். ஒரு மனுஷனுக்குள்ளே வாசம் பண்ணும் பொழுது அது அவனுக்கு எவிடன்ஸாக இருக்கிறது. குயிக்கன் பை த ஹோலி ஸ்பிரிட் த எவிடன்ஸ். அதுதான் எவிடன்ஸாக இருக்கிறது. என்ன செய்யுது? கைட் இன் டு ஆல் த ட்ரூத். அந்த எவிடன்ஸ் வந்து அவங்கள சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்தும். எல்லா சத்தியத்துக்குள்ளையும் வழி நடத்தும். அதான் புஸ்தம் போட்டிருக்கோம். நாங்கள் விசுவாசிப்பது என்னது? 10 காரியங்களை போட்டிருக்கிறோம். அந்த 10 காரியங்களுக்கும் நம்ம வழி நடத்தும். அடுத்தபடியாக நான் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் சொல்லியிருக்கிறார் சபையானது 4 அதிகாரத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு அது 19 அதிகாரத்தில் வருதுன்னு சொல்லியிருக்கிறார். அதை குறித்து தானே கொஞ்சம் விளக்கத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 2 முத்திரை என்ற செய்தியிலே அங்கே தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறார் என்றால், சபையானது, அதாவது 5 முத்திரை, 5th சீல், 63 வருஷம், 3 மாசம் 22 தேதி கொடுத்த செயல, The church goes up in the 4th chapter of Revelation and does not return until it comes back with the king in 19th chapter. சபையானது 4 அதிகாரத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு அது வரைக்கும் அது வர்றது இல்லையா, 19 அதிகாரத்தில் ராஜாவோடு கூட அது இறங்கி வருதுன்னு சொல்லியிருக்கிறார். அப்படியா இடையில இருக்கிறதெல்லாம் என்னாச்சு? அதெல்லாம் மனவாட்டிக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிடுறவங்களும் இருக்கிறாங்க. ஏன்னா திகதேசி அப்படி சொல்லியிருக்கிறார், சபையானது 4 அதிகாரத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு 19 அதிகாரத்தில் மறுபடியும் வருது. அப்படின்னு 4 அதிகாரத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு 19 அதிகாரத்தில் வருதுன்னா மற்ற இடையில இருக்கிற அதிகாரம் நமக்கு சம்பந்தம் இல்லையா அப்படி என்று கேள்வி கேட்க தோன்றும். 4 அதிகாரம் 1 வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? வெளிப்படுத்தல் 4:1 வாசிக்கலாம்.
இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது.
இவைகளுக்கு பின்பு நான் 7 சபை காலங்கள், 7 சபை காலங்களுக்கு பின்பு லவோதிக்கா சபை முத்திரைகள் திறக்கப்படும் பொழுது 7 சபை காலங்கள் முடிவடைகிறது. லவோதிக்கா சபை முடிவடைகிறது. நம்ம இன்னைக்கு எட்டர்னல் சர்ச் ஏஜ்ல இருக்கிறோம். நம்ம இன்னைக்கு பிரைட் ஏஜ்ல இருக்கிறோம். ஹல்லேலூயா. அதான் இவைகளுக்கு பின்பு 7 சபை காலங்களுக்கு பின்பு முன்னே எக்கால சத்தம் போல நான் கேட்டிருந்த சத்தமானது மறுபடியும் என்னுடனே பேசி இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பதை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. உடனே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது வானத்திலே ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்திலே ஒரு வீற்றிருந்தார் என்று எழுதியிருக்கிறது. சபையானது பிரதப்பன்னா சொல்கிறார் 4 அதிகாரத்தில் எடுத்துக்கொள்ளப்படுது. யோவான் சபைக்கு அடையாளமாக இருக்கிறான். அது ரேப்சரில் போயிருது, எடுத்துக்கொள்ளப்படுதில் பங்கு பெறுது. பின்பு 19 அதிகாரத்தில் தான் வருதுங்கிறார். 19 அதிகாரம் 14 வசனத்தை வாசிக்கலாம்.
பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரையின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள்.
பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமான வஸ்திரம் தரி மெல்லிய வஸ்திரம் தரித்தவளாய் வெள்ளை குதிரையில் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். இயேசு கிறிஸ்து வெள்ளை குதிரையில் வருகிறார். பல்லோகத்தின் சேனைகள் மனவாட்டி அதை தொடர்ந்து வருகிறாள். இயேசு கிறிஸ்து உலகத்தை ஆளுகை செய்ய வருகிறார். 19:14 நம்ம வாசிக்கிறோம். 4 போனது 19 வருதுன்னா இடையில முத்திரைகள் இருக்குது, ட்ரம்பட்ஸ் இருக்கிறது, வயல்ஸ் இருக்கிறது, அதெல்லாம் என்ன நமக்கு சம்பந்தம் இல்லையா என்று நம்ம சொல்லும் பொழுது இது வந்து என்னன்னா எடுத்து இந்த வந்து யோவான் எடுத்துக்கொள்ளப்பட்டது இப்பொழுது நடக்கு. இப்ப தச்சமே நடக்கு. நீங்க ஆவிக்குள்ளாக எடுத்துக்கொள்ளப்படுறீங்க. ஆவிக்குள்ளாக எடுத்துக்கொள்ளப்படுகிறீர்கள். அந்த என்ன பரிபூர்ணமான வார்த்தைக்குள்ளாக நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறீர்கள். டேக்கன் இன் த ஸ்பிரிட், மேலே போகலை, டேக்கன் இன் த ஸ்பிரிட், உடனே ஆவிக்குள்ளாக மாறினேன். 7 சபை காலங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருக்கிறது. இப்போ அதை விட ஹையர் அண்டர்ஸ்டாண்டிங் வருவது, அதுதான் எடுத்துக்கொள்ளப்படுது. 7 சபை காலங்களை குறித்த விளக்கம் நமக்கு தெரியும், வெளிப்பாடு தெரியும். இப்போ நம்ம ஃப்ளையிங் ஈகிள் ஆயிருக்கிறோம், பறக்கிற கழுகினுடைய ஆவியை நம்ம பெற்றிருக்கிறோம். யோவான் ஒரு ஈகிள் ஆயிருக்கிறான், அவன் மேலே எடுத்துக்கொள்ளப்படுகிறான். நம்ம இப்பொழுது ஹையர் அண்டர்ஸ்டாண்டிங், இப்போ முன்னால விட ஹையர் அண்டர்ஸ்டாண்டிங். அதன் மீன்பு நீங்கள் பார்க்கும்பொழுது முத்திரைகள் திறக்கப்படுதலை வாசிக்கிறீங்க. அதன் மீன்பு ட்ரம்பர்ஸை நீங்கள் பார்க்குறீங்க. அதன் மீன்பு இந்த 2 பீஸ்டை நீங்கள் பார்க்குறீங்க. சமுத்திரத்திலிருந்து வந்த மிருகம், பூமியிலிருந்து வந்த மிருகம், அதன் மீன்பு கோப கலசங்கள் ஊற்றப்படுவதை பார்க்குறீங்க. பின்பு 17 அந்த வேசியை குறிச்சும் அவருடைய முடிவை குறிச்சும் பார்க்குறீங்க. 19 திருப்பி வரும். அதுல இருந்து என்னன்னா முத்திரைகள் திறக்கப்பட்ட பின்பு சபை காலங்கள் முடிவடைகிறது. 2:3 முடிவடைகிறது. அதன் பின்பு என்ன என்ன நடக்குங்கிறதெல்லாம் ஆவியில நமக்கு வெளிப்படுத்தப்படுவது, அந்த வார்த்தைக்குள்ளாக எடுத்துப்படுது, ஹையர் அனாய்டிங் வருவது. இதான் புத்தி உள்ள கனிகள் அங்க வர்றாங்க. புத்தி இல்லாத கனிகள் வர முடியாது. இந்த 7 சபை காலத்துல இருந்து லவோதிக்காவத்தான் இருப்பாங்க, அதுக்கு மேல அவங்களால வர முடியாது. 7 சபை காலங்களுக்கு மேல அவங்க வர முடியாது, மேற்கொண்டு சத்தியத்தை தெரிய முடியாது. முத்திரைகள் புஸ்தகத்தை எத்தனை வருஷம் படித்தாலும் 7 முத்திரை அவனுக்கு இன்னும் திறக்கல, அவனுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரல. அவங்களுக்கு அந்த 2 பீஸை குறித்து அண்டர்ஸ்டாண்டிங் வருதில்லை, ட்ரம்பர்ஸை குறித்து அண்டர்ஸ்டாண்ட் வருவதில்லை. ட்ரம்பர்ஸ் வந்து சூப்பர் நேச்சுரலாக பேசிவிட்டார் அப்படி சொன்னால் அவங்களுக்கு புரியாது. 7 முத்திரை சூப்பர் நேச்சுரலாக பிரசங்கம் பண்ணிவிட்டார் என்றால் தெரியாது. இதை இந்த வெளிப்பாடெல்லாம் மேற்கொண்டு முத்திரைகள் திறக்கப்பட்ட பின்பு இத வரேக வெளிப்பாடுகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதான் 4:18 வரைக்கும் இருக்கிற எல்லா ரெவலேஷனையும் இப்போ ஆண்டவர் தந்து கொண்டிருக்கிறார். நீங்க அந்த வெளிப்பாட்டுக்குள்ள வருவதுதான் புத்தியுள்ள கன்னிகளாக இருக்கு. அந்த ரெவலேஷனுக்குள்ள வருவது எல்லா 4 மேல எடுத்துக்கொள்ளப்பட்டு 19 வருகிறான்னா மற்ற அதிகாரம் நமக்கு சம்பந்தம் இல்லையா? நம்ம மேலே போய் அதை வந்து மேலே போயிட்டோமா? வெட்டிங் சப்பருக்கு நம்ம போயிட்டோமா? இல்லை, ஆண்டவர் இப்பொழுது எல்லாத்தையும் ரிவீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். வெளிப்பாட்டின் மேலே வெளிப்பாட்டை நமக்கு தந்து கொண்டே இருக்கிறார். அதிக வெளிப்பாடு அந்த 4:18 19 வரைக்கும் இருக்கிற எல்லா வெளிப்பாடுகளும் இன்றைக்கு நமக்கு போதிக்கப்படுகிற அந்த வெளிப்பாட்டை நம்ம குறித்ததான கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் அதற்குள்ளாக நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவது தான் புத்தியுள்ள கன்னிகளாக நம்ம இருக்கிறோம் என்பதற்கு அடையாளமாக இருக்குது. பிரகாசமான மனக்கண்களை உடையவர்களாக இருக்கு. நம்முடைய ஆவியானது இலுமினேட் ஆகிறது, நம்முடைய ஆவி பிரகாசிக்க செய்கிறது. அதன் பின்பு என்ன செய்யறா? நம்ம மேலே எடுத்துக்கொள்ளப்படும். நல்ல கத்தர் இப்பொழுது என்ன செய்திருக்கிறார்? இப்பொழுது மேரேஜ் யூனியன் நடக்கிறது. அந்த ரெவலேஷனோடு கூட நம்ம இணைக்கப்படுகிறோம். தேட் ஸ்டேஜ் வந்து மேலே எடுத்துக்கொள்ளப்படுது. புத்தியுள்ள கன்னிகள் வந்து அந்த அந்த மனவாண்ட வீட்டுக்குள்ளே போகிறது மேரேஜ் யூனியன். இப்பொழுது நம்ம மேரேஜ் யூனியனில் வந்திருக்கிறோம், வெட்டிங் சப்பருக்கு நம்ம போகிறோம். அதுதான் எடுத்துக்கொள்ளப்படுதல், அதுதான் ட்ரம்பாக இருக்கிறது. இப்பொழுது 7 சபை காலங்கள் முடிந்ததிலிருந்து ஆண்டவர் அதிகமான வெளிப்பாடு தான் பிரைட் மினிஸ்ட்ரி. இன்னைக்கு அதிகமான வெளிப்பாட்டை தந்து கொண்டு பொழுது அந்த வெளிப்பாட்டை காண்டர் காண்பிக்க காண்பிக்க நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த வெளிப்பாட்டுக்குள்ளே போகும்பொழுது நீங்கள் லிட்ரல் லைஃப் ஆஃப் காடை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீங்க. தேவனுடைய சொந்த ஜீவனை நம்ம பெற்றுக்கொள்ளும். உலகத்தின் பிள்ளைகள் அதை விசுவாசிப்பதில்லை, அதனால அவங்க வந்து தேவனுக்கு தேவனால் உண்டாயிராதவர்கள். ஒன்னு யோவான் 4:6 வாசிக்கலாம். ஒன்னு யோவான் 4:6
நாங்கள் தேவனால் உண்டானவர்கள், தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான், தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறதில்லை, இதனாலே சத்திய ஆவி இன்னதென்று வஞ்சகாவி இன்னதென்று அறிந்திருக்கிறோம்.
தேவனால் உண்டாயிருக்கிறவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான், தேவனால் உண்டாயிரவன் எங்களுக்கு செவி கொடுக்கல, அதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். ஒருத்தருக்கு சத்தியத்தை சொல்லும் பொழுது அவங்களால பிலீவ் பண்ண முடியுது, அவங்க ஏற்றுக்கொள்ளுகிறாங்கன்னா அவங்க தேவனால் உண்டாயிருக்கிறவர்கள். சத்தியத்தை சொல்லும் பொழுது அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியலை அப்படின்னா அவங்க தேவனால் உண்டாயிராதவர்கள் என்று இங்கே யோவான் சொல்லுகிறார். இந்த சத்தியத்தை நம்ம போடும் பொழுது தான் அவங்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவளா இல்லையா என்பதை நம்ம கண்டுகொள்ள முடியும். சத்தியத்தை வந்து ரிஜெக்ட் பண்ணுறவங்க, உலகத்தின் மக்கள் அதை ரிஜெக்ட் பண்ணுகிறாங்க, அப்படி ரிஜெக்ட் பண்ணும் பொழுது அவங்க தேவனால் உண்டாயிராதவர்கள், அழிவுக்கென்று நியமிக்கப்பட்ட கோபாக்கினியின் பாத்திரங்களாக காணப்படுகிறார்கள். இப்பொழுது கர்த்தர் வந்து ரிவீலிங் த ட்ரூத், சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி, மனுஷகுமாருடைய ஊழியம் என்றால் மேற்கொண்டு ரிவீல் பண்ணுவது. இப்பொழுது ஆண்டவர் வந்து மேற்கொண்டு நமக்கு ரிவீல் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். இட் இஸ் எ எவிடன்ஸ் ஆஃப் த ஹோலி கோஸ்ட். You can believe the word. You can receive it. நீங்கள் அதை பிலீவ் பண்ணுவது, அதை ரிசீவ் பண்ணுவது, அதான் எவிடன்ஸ் ஆஃப் த ஹோலி கோஸ். பிலீவிங் த வேர்டு, ரிசீவிங் த வேர்டு. கர்த்தர் மேற்கொண்டு வெளிப்படுத்த நம்ம எல்லாத்தையுமே நம்ம வந்து பிலீவ் பண்ணி வரும் பொழுது நமக்கு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங், கிளியர் பிக்சர் நமக்கு கிடைக்கிறது. The oil in the vessel is a virtue of virgins. Clear understanding of the word of this end time message. இந்த கடைசி கால செய்தியை குறித்து கிளியரா நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வருகிறது. நோவா அவனுடைய குரூப்புக்கு அது வந்தது, ஆனா மற்றவங்களுக்கு அது வரல. ஜலப்பிரளயம் வரப்போகிறது, அவங்களால அதை பிலீவ் பண்ண முடியல. சயின்டிஸ்ட் மேல போய் பாக்குறாங்க, தண்ணி இருக்குதா? உலகத்தை மூழ்கடிக்கிற அளவுக்கு தண்ணீர் இல்லை, ஒரு சுட்டுட்டுறான் தண்ணி கூட கிடையாது. எப்படி நோவா சொல்ற காரியத்தை பிலீவ் பண்ண முடியும்? அவங்களால பிலீவ் பண்ண முடியும். ஆனால் நோவா அண்ட் குரூப்புக்கு வந்து, நோவாவும் அவனுக்கு சேர்ந்த அந்த குரூப்புக்கு வந்து கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது. 40 நாட்கள் கர்த்தர் சொல்லியிருக்கிறார் மழை பெய்யும், இந்த தப்பித்துக் கொள்வதற்கு இந்த பேழையை தவிர வேற எந்த ஒரு வழியும் கிடையாது அப்படின்னு அவங்க பிலீவ் பண்ணாங்க. அதே போல் புத்தியுள்ள கன்னிகள் வந்து லேம்பில் ஆயில் இருக்கிறது. இப்பொழுது நம்ம ஆயிலில் நம்ம பெற்றிருக்கிறோம், வெளிப்பாட்டின் மேலே வெளிப்பாட்டை நம்ம பெற்றிருக்கிறோம், டார்கஸ்ட் டைமில் இருக்கிறோம், திடீரென்று மணவாளன் வருகிறார் என்ற சத்தம் கேட்கும் பொழுது நம்ம உள்ளே பிரவேசிக்க முடியும் என்ற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அவனுக்கு இருந்தது. புத்தி இல்லாத கனிகள் மந்த இறையத்தோடு இருக்கிறார்கள். த ஃபைவ் வெர்ஜன்ஸ் வைஸ் வெர்ஜன் வென்ட் இன் டு த மேரேஜ் யுனைடெட் பை ஃபெய்த் வித் த வேர்டு. வார்த்தையோடு கூட அவங்க இணைக்கப்பட்டார்கள், ஆனால் மற்றவங்க வந்து அவங்க ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ள பிரவேசித்தாங்க, கைவிடப்பட்டார்கள். எங்களுக்கு திறக்க வேண்டும், நான் உங்களை அறியேன், உங்களை மனவாட்டியாக அறியேன் என்று சொன்னார்கள். The lamp of brides, illumination of their minds. இதோ அவங்களோட மைண்ட் வந்து இலுமினேட் ஆனது, பிரகாசிக்க பண்ணது. ஆனால் இவங்களுடைய மனசு அங்கே பிரகாசிக்கப்படவில்லை, எல்லாருமே டிஸ்ட்ராக்ஷனில் பங்கு பெற்றாங்க. Darkness of the seven church ages. இந்த 7 சபை காலங்கள் இப்பொழுது டார்க்னஸ்ஸாக மாறிவிட்டது. 7 சபை காலம் டோட்டல் டார்க்னஸ்ஸாக மாறிவிட்டது. நம்ம இந்த டார்க்னஸ்லேருந்து, நம்ம டார்க்னஸ்ல இராதபடி, 7 சர்ச் ஏஜஸ் ரெவலேஷனில் இராதபடி, இப்போ அதை விட மேலே ரெவலேஷனில் வந்திருக்கும். இங்கே ஏறிவோ. நம்ம டார்க்னஸ்ல இருந்து நம்ம பெரிய வெளிச்சத்துக்குள்ள வந்திருக்கிறோம். கத்த வந்து சீல்ஸ், ட்ரம்பர்ஸ், வயல்ஸ் எல்லாத்தையுமே நமக்கு ரிவீல் பண்ணும்பொழுது நமக்கு ஹையர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கிறது. நம்ம மேரேஜ் யூனியனில் இருக்கிறோம், ஆயில் ஆஃப் த ஹோலி கோஸ்ட்ல இருக்கிறோம், எவிடன்ஸ், நமக்கு அந்த எவிடன்ஸ் இருக்கிறது. நம்ம பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறோம் என்ற எவிடன்ஸ் இருக்கும் பொழுது, அந்த டைம் அந்த வரும் பொழுது அந்த நாளும் நாளிகையும் வரும் பொழுது நம்ம மேலாயிடுது. உணவா அதுக்குள்ள பிரவேசிக்கும் பொழுது அந்த நாள் வந்து விட்டது. அதுக்காக அவள் அவ்வளோ நாள் காத்திருக்கிறோம். இப்பொழுது பேண்டமிக் வந்திருக்குது, கொள்ளை நோய் வந்திருக்கிறது, உலகத்தில் நடக்கிற சம்பவங்களெல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப சமீபமாக இருக்கிறது. லாஸ் ஏஞ்சல் பட்டணம் 40 மைல் ஆழத்தில் தலைகீழாக அது கவிழ்க்கப்பட்டு போகும். கர்த்தர் சொன்ன எல்லா காரியங்களும் அது நடக்க வேண்டும். அது அது வந்து என்னைக்குனாலும் நடக்கலாம், இன்னைக்கு ராத்திரி கூட நடக்கலாம். அந்த வேளையையும் அந்த நாளையும் நம்ம அறிய மாட்டோம். அதனால நீங்கள் விழித்திருங்கள் என்று கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிறார். கதவு அடைக்கப்பட்டது. அதன் பின்பு மெசேஜ் அதகவர் வந்து முடிஞ்சு போகுது. இனிமேட்டு அந்த வார்த்தையானது போதிக்கப்பட மாட்டாது. இப்பொழுது அந்த சத்தம் நம்மை அழைக்கிறது. Calling the bride, sealing the bride. மனவாட்டியை அழைக்கிறது, அது சீலிங் பண்ணுகிறது. வெளிப்பாட்டின் மேலே வெளிப்பாடு நமக்கு கொடுக்கப்படுகிறது. நம்ம அதை பிலீவ் பண்ணி அதுக்கு ஒபே பண்ண வேண்டியது இந்த நேரமாயிருக்கு. அவிதமான ஒரு டைம் 4வது அதிகாரத்துக்கும் 19வது அதிகாரத்துக்கும் மத்தியில் நம்ம இருக்கு. நம்ம இன்னைக்கு செகண்ட் ஃபேஸில் இருக்கிறோம், 2வது ஸ்டேஜில் இருக்கிறோம். 3வது ஸ்டேஜ் வந்து வரப்போகிறது, சீக்கிரமாய் வரப்போகிறது. நம்ம இன்னைக்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? நம்மை நாமே சிந்தித்து பார்ப்போம். மேரேஜ் வேற, ராப்சர் வேற. 4வது அதிகாரத்தில் சபையானது எடுத்துக்கொள்ளப்பட்டது என்று சொல்லும் பொழுது அது ராப்சர் அல்ல. இன்னைக்கு நம்ம ஹையர் அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள வந்திருக்கோம். டினாமினேஷனல் அண்டர்ஸ்டாண்டிங்கை விட்டு, 7 சபைகளால் விட்டு நம்ம ஹையர் அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள வரும் பொழுது புத்தியுள்ள கன்னிகள் அப்படி வருகிறார்கள். பின்பு நம்ம மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டு இப்போ கீழே வர்றோம். 7வது வசனத்தில் ஆட்டுக்குட்டியாண்ட கல்யாணம் வந்தது. 9வது வசனத்தில் ஆட்டுக்குட்டியாண்ட கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவள் பாக்கியன். 9வது வசனத்தை வாசிக்கலாம்.
பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியாளன் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றான். மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னான்.
பாருங்க, மேரேஜ் வருகிறது, அதன் பின்பு அவள் ஆயத்தப்படுத்துகிறாள். இப்பொழுது அந்த நேரத்தில் இருக்கிறோம். அதன் பின்பு வெட்டிங் சப்பருக்கு நம்ம போகிறோம். 4வது அதிகாரத்தில் மேரேஜ் யூனியன் வெளிப்படுத்தல, 4லிருந்து 18வது அதிகாரம் வரைக்கும் இப்பொழுது ஆண்டவர் ரிவீலிங் த ட்ரூத், சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி. அதன் பின்பு என்ன, 9வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வெட்டிங் சப்பருக்கு நம்ம போகிறோம், மேலே எடுத்துக்கொள்ளப்படுகிறோம். 14வது வசனத்தில் நம்ம திரும்பி வரோம். ஒரு வெள்ளைக்குதிரை இருந்தது, வெள்ளைக்குதிரை மேலே ஒருவர் ஏறி இருந்தார். அவர் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? 16வது வசனத்தை வாசிக்கிறோம்.
ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது.
ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் வார்த்தையானது அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவர் தொடையின் மேலும். ராஜாதி ராஜாவாக வருகிறார், உலகத்தை ஆளுகை செய்ய வருகிறார். மனவாட்டியோடு கூட ராஜா வருகிறார். முதலாம் வருகையில் அவர் வந்து மனவாட்டியை மீட்கும்படியாக வந்தார். ஃபர்ஸ்ட் கமிங் டு ரெடீம் ஹிஸ் பிரைட். செகண்ட் கமிங் வந்து He comes to receive the bride. மனவாட்டியை பெற்றுக்கொள்ளும்படியாக வருகிறார். 3வது வருகையில் மனவாட்டியோடு கூட வந்து உலகத்தை ஆளுகை செய்ய வருகிறார். 3 கமிங்ஸ். ஃபர்ஸ்ட் கமிங் நடந்து விட்டது. 2000 வருஷத்துக்கு முன்னதாக ஆண்டவர் நமக்காக கிரயத்தை செலுத்தி விட்டார். இப்பொழுது நம்ம செகண்ட் கமிங்ல நம்ம எங்க இருக்கிறோம் என்றால் செகண்ட் ஃபேஸ்ல இருக்கிறோம், சவுட் வாய்ஸ்ல இருக்கிறோம். நம்ம இப்ப வைஸ் வெர்ஜினா மாறிக்கொண்டிருக்கிறோம். நம்ம புத்தியில்லாத கனிகள் கிடையாது, நம்ம வைஸ் வெர்ஜனா இருக்கிறோம். தட் கமிங் வந்து நம்ம மனவாட்டி ராஜாவோடு கூட வருகிறோம். அதான் 19வது அதிகாரம். அதான் பிரதர் சொல்கிறார், 4வது அதிகாரத்தில் போயிட்டு அது 19வது அதிகாரத்தில் வருதுங்கிறார். அவர் சொன்னது கரெக்ட், ஆனால் அண்டர்ஸ்டாண்டிங் பண்றது கஷ்டம். 4வது அதிகாரத்தில் நம்ம வார்த்தைக்குள்ளாக எடுத்துக்கப்படப்படுறோம். நமக்கு ஹையர் ரெவலேஷன் வந்திருக்கு, ஆண்டவர் மேற்கொண்டு ரெவலேஷன் தந்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது அந்த ப்ராசஸ்ல இருக்கிறோம். அந்த பின்பு 19வது அதிகாரத்தில் என்ன, வெட்டிங் சப்பருக்கு போயிட்டு அதுக்கு பின்பு நம்ம வந்து வெள்ளைக்குதிரையில் அவரும் அந்த சேனைகள் பின்தொடர்ந்து வருகிற 14வது வசனத்தை வாசிக்கலாம்.
பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரையின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள்.
ஏதோ பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களால் வெள்ளை குதிரையில் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். அவர் முதல்ல அவர் வெள்ளைக்குதிரையில் வருகிறார். நம்ம பின் செல்லுகிறோம், உலகத்தை வந்து ஆளுகை செய்வதற்காக வருகிறோம். மிருகமும் கள்ளத்தீர்க்க தரிசியும் அங்கே பிடிபடுகிறார்கள். உயிரோடு கூட அவள் அக்னி கந்தக எரிய அக்னி கடலில் தள்ளப்படுகிறார்கள். மற்றவர்கள் எல்லாரும் பறவைகள் வந்து அவருடைய மாம்சத்தை புசிக்கிறது. வாயின் பட்டயத்தால் கொல்லப்படுகிறார்கள். 20 நம்ம மில்லினியத்தை வாசிக்கிறோம், 20 வாசிக்கலாம்.
முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் 2 மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துக்கும் முன்பாக ஆசாரியரா இருந்து அவரோடு கூட 1000 அரசாளுவார்கள்.
தேவனுக்கு கிறிஸ்துக்கு முன்பாக இருந்து 1000 ஆளுகை செய்வார்கள். இதமாக கத்தர் சத்தியத்தை வச்சிருக்கிறார். ஃபூலிஸ் வெர்ஜன்ஸ் மெசேஜில் இருக்கிற ஃபூலிஸ் வெர்ஜன் வந்து மில்லினியத்தை மிஸ் பண்ணுறாங்க, உபத்திர காலத்தில் பங்கு பெறாங்க. நம்ம ஃபூலிஸ் வெர்ஜனாக இருக்கக்கூடாது, நமக்கு குறைவான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடாது. மேரேஜ் யூனியனில் நம்ம வந்தால் நம்ம வைஸ் வெர்ஜனாக இருப்போம். மேரேஜ் யூனியனில் வராதபடி ஓரளவில் ஸ்டாப் ஆகிட்டு இவ்வளோ போதும்னா நீங்கள் வந்து உபத்திர காலத்தில் போக வேண்டும். மில்லினியம் உங்களுக்கு கிடைக்காது, மில்லினியத்தில் பங்கு பெற முடியாது. ஃபூலிஸ் வெர்ஜன் மிஸ் த மில்லினியம். அவங்க வெள்ளை சிங்காசனத்தில் வந்து தான் அவங்க வந்து நித்திய ஜீவனை பெற முடியும். மெசேஜ் வந்து ஒரு பெரிய ஒரு சிலாக்கியம், ஆண்டவர் மெசேஜை கொடுத்தது. அதில் வந்து நம்ம ஃபூலிஸ் வெர்ஜனாக போயிட்டோம்னா நம்ம மேற்கொண்டு வெளிப்பாட்டில் வராதபடி இதெல்லாம் ஒரு அளவோடு ஸ்டாப் பண்ணுறாங்க. நிறைய ஊழியக்காரங்க ஸ்டாப் பண்ணுறாங்க, நிறைய இதை மெசேஜ் பிலீவர்ஸ் வந்து அவங்க ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து முழுமையான சத்தியத்துக்குள்ளே வராதபடி, அவங்க அதுக்குள்ளாக எடுத்துக்கொள்ளப்படாதபடி அவங்க அதில் ஸ்டாப் ஆகும் பொழுது எவ்வளோ ஆசீர்வாதத்தை மிஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. தேவனும் அவருடைய ப்ரோக்ராம் வந்து கண்டிப்பாக நிறைவேறும். இது வரைக்கும் நிறைவேறியிருக்கு, இது வரைக்கும் துல்லியமாக நிறைவேறியிருக்கு. இப்பொழுது நம்ம எந்த நேரத்தில் இருக்கும்? இப்பொழுது மேரேஜ் யூனியனில் இருக்கும். மேரேஜ் யூனியன் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கு. இந்த நேரத்தில் விவாகத்தில் இணைக்கப்படலைன்னா வெட்டிங் சப்பர் போக முடியாது. வெட்டிங் சப்பர் போகலன்னா மில்லினியத்துக்கு போக முடியாது. கடைசி உயிர்த்தெழுதலுக்காக காத்திருக்க வேண்டும். எவ்வளோ ஆசீர்வாதத்தை மிஸ் பண்ணிடுறாங்க, அந்த புத்தி இல்லாத கனிகள் மிஸ் பண்ணிட்டாங்க. ஏதோ நோவா குடும்பத்தார் வந்து மேலே போயிட்டாங்க, பாதுகாக்கிறாங்க, உலகமே அவனுக்கு சொந்தமாயிட்டு மில்லினியத்துக்கு வந்துட்டாங்க, ஒரு புதிய உலகத்துக்கு வந்து விட்டார்கள். நம்ம இன்னைக்கு ஒரு புதிய உலகத்துக்கு வந்தவங்க இவ்வளோ ஆண்ட ஒரு பிளஸ்ஸிங்கை மிஸ் பண்ணியிருக்கும் சொல்லியிருக்கும் பொழுது இதை வச்சு நீங்கள் ட்ரீம் காண வேண்டும். நமக்கு என்ன ஆச்சுது, நமக்கு அது இல்லையே, நமக்கு இது இல்லையே, அவங்க அப்படி இருக்கிறாங்களே, இவங்க எப்படி இருக்கிறாங்களே, அவங்க வீடு கட்டுறாங்களே, நம்ம வீடு கட்டலையே, பக்கத்தில் இருக்கவங்க அப்படின்னு நினைக்கலாம். எல்லாருக்கும் உலகப்புறமான காரியம் தான் பார்ப்பறாங்க. நமக்கு வந்து பிரெயினில் என்ன ஓடிக்கிட்டுருக்கணும், ஒரு நாள் என்னவா அப்படியே மேலே போயிடுவேன், அங்கே போய் நான் வெட்டிங் சப்பரில் இருப்பேன். அதன் மீது இந்த மில்லினியத்துக்கு வரும்பொழுது உலகம் ஏதேனா இருக்கும். ஆதான் ஏவாள் இழந்து போனால் அந்த இடத்த நம்ம பார்க்க போகிறோம். நம்ம அதுக்காக ஒரு பட்டணம் தான் ஆண்டவர் ஆயத்தம் பண்ணியிருக்காரு, அங்கே அவர் கூட நித்தியமாக இருக்க போகிறோம். மணவாளனோடு கூட நம்ம வந்து மணவாட்டியாக எப்பவும் அவர் கூடையே நம்ம இருக்க போகிறோம். அதெல்லாம் நினச்சி நம்ம ட்ரீம் பண்ண வேண்டும். நம்முடைய சிந்தையில் அதுதான் இப்பொழுது இருக்க வேண்டும். நீங்க செய்ய வேண்டிய வேலையை செய்யுங்க. தானியல் ஆபீஸ் ஒர்க் பண்ணதான் செய்யறான், ஆனா அவன் மைண்ட்ல என்னன்னா இப்பொழுது 70 ஆகிறது, 68 ஆயிட்டது, இஸ்ரவேலர்கள் திரும்பி போடுமே, ஆலயம் கட்டப்பட வேண்டுமே. எரேமியா சொல்லி இருக்கிறார் அந்த 70 முடிய போகுது, இத திரும்பி போக வேண்டிய நேரம். அவனுடைய மைண்ட் எல்லாம் தான் போகுது. 3 டைம் ஒதுக்கி அவன் ஜெபம் பண்றான். இவ்வளோத்துக்கு பெரிய ஆபீஸ் ஒர்க் அவனுக்கு, ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிறான். அவன் பாபிலோனிய ராஜ்யம் பெரிய சாம்ராஜ்யம், அவனுக்கு எவ்வளோ ஒர்க் இருக்கும், நேரமே இல்லை, நேரமே இல்லை. ஒரு ஊழியக்காரர் நேரமே இல்லைம்பாரு, அவருக்கு ஒரு சபையும் கிடையாது. யாராவது கூப்பிட்டா பிரசங்கம் பண்ணுவார், அவர் என்ன சொல்லார், நேரம் எங்கே எனக்கு இருக்குதுங்கிறாரு. அவர் என்ன வேலை செய்வார், எனக்கு ஒரு சர்ச்சு இருக்குது, எனக்கு ப்ரோக்ராம்லாம் இருக்குது, நான் ஒரு நாள் அப்படி சொல்கிறது கிடையாது. அவங்களுக்கு ஏதோ பிஸியாக இருந்த மாதிரி ஏதோ நேரமே இல்லை, நேரம் எங்கே இருக்குது. உலகத்தில் எல்லாருமே சொல்கிறது அதுதான், தானியலுக்கு எங்கே நேரம் இருந்திருக்கும். அவனுக்கு அவன் அதே தான் சிந்தனை பண்ணான். எல்லா பரிசுத்தவான்களும் நம்ம ஆதி அமர்ந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களும் காட்ஸ் ப்ரோக்ராமை பற்றி தான் அவங்க சிந்திச்சாங்க. இப்பொழுது காட்ஸ் ப்ரோக்ராம் எங்கே வந்திருக்கிறது? இப்போ மேரேஜ் யூனியனில் வந்திருக்கு, இது வரைக்கும் வரல. அது ஆட்டுக்குட்டியான கல்யாணம் வந்திருக்குது. இப்பொழுது அந்த யூனியன்ல நான் இருக்கிறேனா? எனக்கு நான் வெளிப்பாட்டுக்கு மேல வெளிப்பாடு பெற்று அதுக்குள்ள வெளிச்சத்தின் மேல வெளிச்சம் கண்டு நான் ஃபாலோ பண்றேனா? இந்த அதுதான் இந்த நேரம். நான் என்னுடைய குடும்பத்தை ஆதாயப்படுத்தி இருக்கிறேனா? பேழைக்குள்ள கொண்டு வந்திருக்கிறேனா? இதெல்லாமே சிந்திக்க வேண்டிய நேரம். அதனால இன்னும் அதிக காலம் கிடையாது. திடீர்னு என்ன சொல்ல கத்தர் என்ன செய்வார் என்றால் மேலே வான்னு சொல்லிடுவார். மேலே வான்னு சொல்லும் பொழுது எல்லாம் முடிஞ்சு போகும், ஊழியம் முடிஞ்சு போகும், எல்லாம் முடிஞ்சு போகும். அது என்னைக்கு வரும் தெரியாது, இப்பொழுது சீக்கிரமாக வரலாம், இந்த மாதத்தில் கூட வரலாம், நமக்கு சொல்ல முடியாது, ரொம்ப சமீபமாக இருக்குது. நோவாக்கு ட்ரீம் எல்லாம் அதுதான், வேலை ஒரு நாள் நான் செய்து முடிக்க போகிறேன், நான் வந்து மேலே ஜலப்பிரளயத்துக்கு மேலே போயிட்டு இந்த புதிய உலகத்துக்குள்ளே வருவேன், இந்த அவிசுவாசிகள் எல்லாம் அழிஞ்சு போவாங்க, எல்லாம் எனக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஆனால் அந்த மக்களுக்கு புசிப்போம் குடிப்போம் இன்றி இருப்போம் நாளை சாவோம், அல்லது ஜலப்பிரளயம் வந்து தங்களை வாரி கொண்டு போகும் மட்டும் உணராதாக இருந்தாங்க தான் நம்மை சுற்றி இருக்கிற உலகத்தின் மக்கள், அவிசுவாசிகள், பிற மதஸ்தர்கள், எல்லா மார்க்கத்தை சேர்ந்தவர்களும் அவிதமாக ஜீவிக்கும் பொழுது இந்த லிட்டில் பிரைடு, இந்த மெசேஜ் ஆஃப் த ஹவர்ல இருக்கிற வைஸ் வெர்ஜின்ஸுக்கு மட்டுக்கு தான் கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. மெசேஜில் இருக்க எல்லாருக்கும் கிடையாது, போலீஸ் வெர்ஜின்ஸ் கிடையாது. அவங்க வந்து ஏழு சபைக்காலம் கூட ஸ்டாப் ஆயிட்டாங்க, மேற்கொண்டு வரல. அவங்க வந்து மூணாம் அதிகாரத்தோட ஸ்டாப் ஆயிட்டாங்க, நம்ம நாலாம் அதிகாரத்துலேருந்து பன்னெண்டாம் அதிகாரம் வரைக்கும் பத்தொன்பதாம் அதிகாரம் வரைக்கும் நம்ம வந்துச்சோம். அந்த பின்பு நம்ம உலகத்தை ஆளுகை செய்வோம். இதுதான் காட்ஸ் ப்ரோக்ராம். காட்ஸ் ப்ரோக்ராம் வந்து இன்னைக்கு ரிவீல் ஆகியிருக்கிறது. அந்த ரெவலேஷனுக்குள்ளாக நம்ம வருவது தான் மேரேஜ் யூனியன், அதுதான் புத்தியுள்ள கனிகள், அதுதான் நோவா பேழைக்குள்ள அங்கே பிரவேசிப்பது. இவ்விதமான காரியங்களை கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அல்ல, மேரேஜ் வேற, அந்த மேரேஜ் சப்பர் வேற, ரெண்டும் வந்து தனித்தனி சம்பவங்களாக இருக்கிறது. இப்பொழுது மேரேஜ் யூனியன், நம்ம வி கோ டு த வெட்டிங் சப்பர். கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்துவாராக, நம்ம எல்லாம் ஜெபிக்கலாம். நம்மெல்லாம் ஜோ பண்ணும். காட்ஸ் ப்ரோக்ராம் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு ரிவீல் பண்ணியிருக்கிறார். நம்ம எந்த நேரத்தில் இருக்கிறோம், எங்கே இருக்கிறோம் என்பதை இப்பொழுது நீங்கள் அறிய வேண்டும். ஆவிய மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன், விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ளக்கூடும். ஸோ பிரைட் மினிஸ்ட்ரி இப்பொழுது அந்த ஊழியர் நடந்து கொண்டிருக்கு, வைஸ் வெர்ஜின்ஸ் அதை செய்து கொண்டிருக்கிறாங்க, நோவா பேழை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறான். ஜட்மெண்ட் வரப்போகிறது, அவன் பேழைக்குள்ள இன்னும் பிரவேசிக்கவில்லை, அந்த ஃபைனல் ஹவருக்காக காத்து கொண்டிருக்கிறான். இன்னைக்கு நம்ம காத்து கொண்டிருக்கிறோம். புத்தியுள்ள கனிகள் விளக்க ஆயத்தப்படுத்துகிறாங்க, அவங்க மேரேஜ் யூனியன்ல போக வேண்டும், அந்த மணவாளனுடைய வீட்டுக்குள்ள பிரவேசிக்க வேண்டும். அதுதான் மேரேஜ் யூனியன். அதுக்காக அவங்க காத்து கொண்டிருக்கும் பொழுது அவங்களுக்கு போதுமான வெளிப்பாடு இருக்கிறது, மற்றவங்களுக்கு கொடுக்க முடியாது. பர்சனலாக ஆண்டவர் ரிவீல் பண்ணியிருக்கிறார், போதுமான அளவு ரிவீல் பண்ணியிருக்கிறார். அவங்க தங்களுடைய ஆவியை ஒப்பு கொடுத்துருக்கிறார்கள். இதோ உள்ளே போக வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அப்பொழுது கதவு அடைக்கப்படும், மதம் என்பது பரிசுத்தாவியை பெற முடியாது, கைவிடப்பட வேண்டியவர், அழுகையும் பற்கடிப்புமான இடத்துல போடப்படுவார்கள். ஒருவேளை இன்னைக்கு ராத்திரி கூட வரலாம், அல்லது நாளை கூட வரலாம், அல்லது இந்த வருஷத்தில் கூட வரலாம், அல்லது இந்த லாக்டவுன் இந்த கொரோனா ஒழிவதற்கு முன்னதாகவே வரலாம். இந்த கொரோனா ஒழிகிற மாதிரி அது தெரியவில்லை, உலகம் எங்கிலும் அது போய்கொண்டே இருக்கிறது. இந்த டைமில் வந்து இது எக்ஸ்கியூஸ் டைமில் ஆண்டவருடைய வருகை வரலாம். ஆண்டவரே என்னை ஆயத்தப்படுத்து என்று சொல்லி நம்மெல்லாம் ஜெபிக்கலாம். கர்த்தாவே மகு சோத்திரம், இயேசுவே நன்றி. ஆவியும் மனவாட்டியும் அவள் பாரும் அன்பழைக்கிறாரே, பாரும் அன்பழைக்கிறாரே, நீயோனே நீ பாருங்கக்கா நாயக சுதன் வெளிப்படுமா கிருபையே. நேசிக்கிற பல்லோக பிதாவே, இந்த அருமையான நாளில் உம்முடைய சமூகத்திலே சில மணி நேரங்கள் நாங்கள் காத்திருந்து உம்மை ஆராதனை செய்யும் இந்த நேரத்துக்குரிய செய்தியை நாங்கள் அறியத்தக்கதாக உதவி செய்தக்கா சோத்திரம். இப்பொழுது நாங்கள் என்ன நேரத்தில் வந்திருக்கிறோம், இப்பொழுது நம்முடைய ப்ரோக்ராம் என்ன, அதைத்தான் நாங்கள் தியானிச்சோம். இப்பொழுது ஆண்டவரே வெளிப்படுத்தல் 4 அதிகாரத்திலிருந்து 19 இடையில இருக்கிற காரியங்களை ரிவீல் பண்ணி கொண்டிருக்கிறீர். அந்த வெளிப்பாட்டுக்குள்ளே நாங்கள் வர வேண்டும். புத்தியுள்ள கனிகள் வருகிறார்கள், புத்தி இல்லாத கனிகள் அதுக்குள்ள வருவதில்லை. நீர் ஆண்டவரே அந்த 10 கனிகளை குறித்து இந்த நேரத்துக்குரிய சம்பவத்தை சொல்லியிருக்கிறேன். மேரேஜ் யூனியன் இப்பொழுது நடக்கிறது, நாங்கள் வெட்டிங் சப்பருக்கு போகிறது, அது தனி சம்பவமாக இருக்கிறது. நோவா மெசேஜ் அதாக அவரை கேட்டான், அவன் இப்பொழுது அவன் பேலை செய்து கொண்டிருக்கிறான். அவன் இன்னும் அவன் உள்ள பிரவேசிக்கல, அந்த ஃபைனல் ஸ்டேஜ் இன்னும் வரல. அந்த ஃபைனல் ஸ்டேஜுக்காக அந்த நேரத்துக்காக நாங்கள் காத்துக்கொண்டிருக்கிறோம், அந்த தேர்ட் ஸ்டேஜுக்காக நாங்கள் காத்துக்கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் தருகிறீர், வெளிச்சத்தின் மேல வெளிச்சத்தை தருகிறீர். எங்களுக்கு ஏழு சபை காலங்கள் மாத்திரமல்ல, சீல்ஸ் அண்ட் டிராம்பர்ஸ் வயல்ஸ் இன்னும் எல்லாம் அந்த 4 அதிகாரத்திலிருந்து 19 அதிகாரத்துக்குள்ள சத்தியத்தை எல்லாம் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். நாங்கள் வெளிச்சத்தின் மேல வெளிச்சம் காணும் பொழுது ஆயில் ஆஃப் த ஹோலி கோஸ்ட், எங்களுக்கு போதுமான ஆயில் அங்கே இருக்கிறது. எங்கள் பாதைக்கு வெளிச்சம் காட்டுவதற்கு தீபமானது எரிகிறது, எங்களுடைய மனசானது இலுமினேட் ஆகிறது. எங்கள் மனசில் கவலைகளோ பெருமைகளோ வீண் சிந்தனைகளோ இடம் கொள்ளாதபடி அந்த வெளிப்பாடு எங்களுக்கு எங்கள் மனசில் பிரகாசமாக இருக்கிறது. ஸ்பிரிட் ஆஃப் ரெவலேஷன் அண்ட் விஸ்டத்தை நீ தந்து கொண்டிருக்கிறீன். இப்பொழுது நாங்கள் அதை 1 by 1 ரிசீவ் பண்ண வேண்டும். நீ எவ்வளோ வெளிப்படுத்துகிறீரோ அவ்வளவு நாங்கள் வெளிப்படுத்தணும். நாங்கள் முழுசும் அந்த சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்தப்பட வேண்டும். இவ்விதமான ஒரு காலத்தை நாங்கள் பயன்படுத்தத்தக்கதாக எங்களை நீர் ஆசீர்வதியும். வசனத்தை கேட்ட எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும், எல்லாரையும் எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு என்று ஆயத்தப்படுத்தும், வெட்டிங் செப்பருக்கு என்று ஆயத்தப்படுத்தும். எங்களை முற்றிலும் ஒப்புக் கொடுக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகளுடைய பிரேயரிக்கு உங்களுடைய தேவைகள் எல்லாத்தையும் சந்தித்தள்ளுவீராக. இந்த வார்த்தையோடு சேர்ந்து, இந்த வெளிப்பாடோடு சேர்ந்து அவங்க உலக வாழ்க்கைக்கு என்ன நன்மைகள் தேவைப்படுகிறதோ எல்லாவற்றையும் நீர் கட்டளையிடுவீராக. எங்களை முற்றிலும் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன்.
And tell of His love, His wonderful love. We give all the glory to Thee. And tell of His wonderful love. He may have never get Jesus. Tell it to me, my He may have never get.
கர்த்தர் தாமே எங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.